ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம் யாருக்கும் கிருபையும் சமாதானமும் வருவதாக என்கிற என்னுடைய வாழ்த்துதலை முதலாவது இந்த வேளையில் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துதலை மட்டுமல்ல, திண்டுக்கல் மற்றும் நான் செல்கிற அநேக பகுதிகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துதலையும் அன்பையும் கூட இந்த வேளையில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவன் நம்முடைய ஆயுஷ நாட்களே ஒரு புதிய நாளை சேர்த்து கொடுத்து, விசேஷமாக அவருடைய பரிசுத்தமான சத்தியங்களை தியானிக்கவும் அவருடைய உன்னதமான நாமத்தை தொழுது கொள்ளவும் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ஒரு வேலைக்காக முதலாவது கொடான கோடி நன்றிகளை அவருடைய நாமத்திற்கு மனத்தாழ்மையோடு நாம் ஏற்படுத்திக்கொண்டு தொடர்ந்து இப்பொழுதும் கூட அவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கடந்து செல்லலாம். சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் தியானம் செய்வதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, சகோதரர் உங்களிடத்தில் அறிவித்த வண்ணமாக உயிர்த்தெழுதல், ஆங்கிலத்தில் ரெசரக்ஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்கொண்டு அதற்கு கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை சிறிது நேரம் நாம் தியானம் செய்யலாம். இந்த ஒரு பாடத்தினுடைய ஆதார வசனம் நம்ம படிக்கலாம், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 20 வசனம். அப்ப சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு வசனத்தை நம்ம மையமாக வச்சு நம்முடைய பாடம் இன்னைக்கு நாம் பார்க்கலாம். சோ இந்த வசனம் நாம் படித்த ஒரு வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிற ஒரு வசனமா இருக்குது. இந்த ஒரு வசனத்தை குறித்து நம்ம பாடத்தினுடைய கடைசியில விளக்கமாக நம்ம பார்க்கலாம். இப்பொழுதுக்கு நம்முடைய பாடம் எப்படியே இந்த ஒரு உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பின் கீழாக எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தியானம் செய்ய இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ரெண்டு விதமான விஷயங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவது, இந்த உயிர்த்தெழுதல் என்கிற விஷயத்தை குறித்து வேதாகமம் கொடுக்கக்கூடிய அடிப்படை போதனை என்ன, பேசிக் ட்ரூத்ஸ், அடிப்படை சத்தியங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, இதே தலைப்பின் கீழே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அவருடைய விஷயத்துல இந்த உயிர்த்தெழுதல் எந்த அளவு பங்கெடுக்குது அல்லது எந்த அளவு சம்பந்தப்படுது என்பதை குறித்து கூட நம்ம இந்த பாடத்துல தியானம் செய்ய இருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறோம் என்று கேட்டால், நாம் அனைவருக்கும் தெரியும், விசேஷித்த தேவனுடைய கிருபையில நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறும் வாய்ப்பில் நாம் பங்கெடுத்து அதற்கப்புறம் இப்பொழுது ஒரு புதிதான கிருபைக்குள்ளும் ஒரு புதிய ஜீவனுக்குள்ளும் நாம் நுழைந்திருக்கும் போது தொடர்ந்து நம்ம அதோடு விட்டுறாம அந்த சிந்தை நமக்கு அனுதினமும் இருக்கணும். என்ற போதிலும் இந்த ஒரு நாட்கள்ல தொடர்ந்து நம்முடைய கர்த்தருடைய மரணம் பிளஸ் அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்த வசனங்களை நமக்கு தியானிக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வெகு பிரயோஜனமாயிருக்கும் என்ற காரணத்தினால இப்பொழுதும் கூட இந்த ஒரு டாபிக் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்வதற்கு நாம் விருப்பப்படுகிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு சின்ன அறிமுகத்தோடு இன்றைய நாள் பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அப்ப உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு விஷயம், ஒரு சத்தியம் தெய்வீக திட்டத்துல மிக மிக முக்கியமான ஒரு காரியம், இது வந்து நமக்கு நன்றாக தெரியும். சோ உயிர்த்தெழுதல் என்பது கடவுளுடைய திட்டத்துல எந்த அளவு முக்கியம் என்பதை தேவன் அவருடைய வேதாகமத்துல அநேக இடங்கள்ல நமக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார். பர்டிகுலராக தனிப்பட்ட வகையில அப்போஸ்தலனாகிய பவுலை அவர் பயன்படுத்தி இந்த உயிர்த்தெழுதல் குறித்த அநேகம் சத்தியங்களை நமக்கு புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் தேவன் நமக்கு தருகிறத நம்மால பார்க்க முடியும். சகோதர சகோதரிகளே, அந்த வகையில இந்த நாளிலும் உயிர்த்தெழுதல் சம்பந்தமான அந்த பேசிக் ட்ரூத்ஸ், அந்த அடிப்படையான காரியங்களை குறித்து நம் தியானம் செய்வதற்கு நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு அதிகாரம் எதுன்னு கேட்டா, 1 கொரிந்தியர் 15 அதிகாரம். ஏன்னா இந்த அதிகாரம் முழுக்கவே அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பத்தி டீல் பண்ணியிருக்கிறார், அதாவது எதை பத்தி பேசிருக்கிறார் அப்படின்னா, உயிர்த்தெழுதல் பத்தி பேசிருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. அதனால அந்த ஒரு அதிகாரத்தை நாம் எடுத்து அதற்குள்ள இருக்கக்கூடிய சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானம் செய்யலாம். ஏன்னா முழுவதுமாக இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது, ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் குறித்த சில அடிப்படை காரியங்கள், அந்த அடிப்படை சத்தியங்களை நம்மால கண்டுபிடிக்க முடியும். சோ அப்போ பாடத்திற்குள்ள நம்ம நுழையும் போது சகோதர சகோதரிகளே, முதலாவது இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் என்கிற இந்த ஒரு வார்த்தை அல்லது இந்த ஒரு சத்தியம், இது நம்ம எப்பதான் கேள்விப்பட்டோம் அப்படின்னா, தேவன் என்னைக்கு நம்மை அந்த அந்தகாரத்தில் நின்று அவருடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மை அழைத்து வந்தாரோ அப்பதான் இந்த ஒரு சத்தியம் குறித்தே நம்ம முதலாவது கேள்விப்பட்டோம். இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே ஒத்துக்கலாம்னு நான் நம்புறேன். ஏன் என்று பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி கூட நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தோம், இதே பரிசுத்த வேதாகமும் நம்முடைய கரங்கள்ல இருந்துச்சு. இருந்த போதிலும் சகோதர சகோதரிகளே, அப்பொழுதுக்கு நாம் கற்றுக்கொண்ட உபதேசங்கள் வேற, அதுல சத்தியம் இருந்தது என்று நம்ம முழுவதுமா சொல்ல முடியாது. ஒரு 50% தான் அதுக்குள்ள ட்ரூத் இருந்துச்சு. ஆனா அதே நேரம் அந்த ஒரு அழைக்கப்பட்ட நிலைமையில நாம் இருந்தப்போ, கிறிஸ்தவர்களாக இருந்தபோது, நமக்கு தேவனுடைய ராஜ்யம் பத்தியோ அல்லது அந்த ராஜ்யத்துல நடக்க இருக்கிற உயிர்த்தெழுதல் பத்தியோ எந்த ஒரு காரியங்களுமே யாருமே நமக்கு சொல்லிக் கொடுத்ததா தெரியல, அறிந்து கொள்ளவில்லை என்று கூட நாம் சொல்லலாம், தப்பில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப அந்த உயிர்த்தெழுதல் என்கிற விஷயத்தையும் நம்ம முதன் முதல்ல எப்பதான் கேள்விப்பட்டோம்னா, என்னைக்கு இந்த ஒரு சத்திய வெளிச்சத்திற்குள்ள காலடி எடுத்து வச்சோமோ, அது தேவன் கிருபை செஞ்சாரோ, அப்பதான் நம்ம இந்த ஒரு சத்தியத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். ஆனா என்ன ஆச்சரியம் என்று நம்ம பார்த்தா, இந்த ஒரு உபதேசம் ஏதோ ஒரு புது உபதேசம் இல்ல, மாறாக மிகவும் பழைய உபதேசம், வெரி ஓல்டு டாக்டரின் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். இந்த ஒரு உயிர்த்தெழுதல் என்கிற காரியம் வேதாகமத்தில் புது உபதேசம் இல்ல, மிக மிக பழைய உபதேசம். எந்த அளவுக்கு பழசுனா 2000 வருட காலங்கள் ஆச்சு அதுக்கு வயசு இல்லீங்களா. அப்ப 2000 வருடத்துக்கு முன்பாகவே இந்த உயிர்த்தெழுதல் பத்தின உபதேசம் சபைக்குள்ள இருந்ததாக நமக்கு ஆதாரங்கள் இருக்குது, நமக்கு கூட நல்லா தெரியும் சகோதர சகோதரிகள். அப்ப ஆதிகால சபை கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, ஆதிகால சபையில இருந்த அப்போஸ்தலர்கள், அன்னைக்கு இருந்த விசுவாசிகள், இவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் கேட்டா அவங்களுக்கு நரகம் பத்தின போதனை எல்லாம் தெரியாது, திருத்துவம் பத்தின போதனை எல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட போதனைகள் ஆதிகால சபைக்குள்ளேயே இல்ல. ஆனா அவங்களுக்கு எதுதான் நல்லா தெரியும்னா, நம்முடைய ஆண்டவருடைய ஈடுபலி மற்றும் நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். இந்த ரெண்டு உபதேசம் குறித்த முழு அறிவு ஆதிகாலத்தில இருந்த அப்போஸ்தலர்களுக்கும் அப்ப இருந்த சபை பரிசுத்தவான்களுக்கும் முழுவதுமா இருந்துச்சு. ஆனா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஒரு இரண்டாம் வருகை பற்றின முழு அறிவோ அல்லது இந்த ஒரு திருத்துவம் நரகம் பற்றின போதனைகளோ கூட சபைக்குள்ள இருந்ததில்லை. அப்போ இருந்த நிலைமை இதுதான். ஆனா நம்ம இப்ப என்ன சொல்றோம், நாம் இந்த கடைசி நாட்கள்ல வாழ்கிற பரிசுத்தவான்களாகிய சபை, அவங்க இந்த ஒரு சத்திய வெளிச்சத்துக்கு வரும்போது தான் உயிர்த்தெழுதல் பத்தி என்ன பண்றாங்க, கற்றுக்கொள்கிறாங்க என்று நாம் சொல்றோம். அப்ப இடையில கிட்டத்தட்ட இந்த 2000 வருஷ காலத்துல இந்த உபதேசம் எங்க போச்சு, இந்த உபதேசம் என்ன ஆச்சு? இது வேதாகமத்துலதான் இருந்துச்சு, ஆனா எங்க போச்சு, ஏன் மறைக்கப்பட்டது என்பதை கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டியவர்களா இருக்கும். அதுக்கான காரணம் முதலாவது நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா. சோ அப்ப உயிர்த்தெழுதல் உபதேசம் ஆதிகால சபை பரிசுத்தவான்கள் கிட்ட ரொம்ப துல்லியமாக அவங்க கடைபிடித்திருந்தாங்க, நம்பி இருந்தாங்க. அதே நேரம் கடைசி கால பரிசுத்தவான்களாகிய நாம் கூட இந்த வாய்ப்புகளை வரும்போது தான் இதை பற்றி தெரிந்து கொண்டோம். அப்ப இடைப்பட்ட காலங்கள்ல இந்த உயிர்த்தெழுதல் உபதேசத்தினுடைய நிலைமை என்ன என்பதுதான் நம்முடைய ஆராய்ச்சியினுடைய முதல் பாகம். சோ இந்த நிலைமையை குறித்து நம்ம யோசிக்கும் போது, இது கண்டிப்பா மறைக்கப்பட்டிருந்தது என்று நாம் சொல்லலாம். சோ ஏன் மறைக்கப்பட்டிருந்தது அல்லது யார் மறைச்சு வச்சிருந்தார், இந்த காரணம் நம்ம பார்க்கணும். சோ பார்க்கும்போது அது எல்லாருக்குமே ரொம்ப பரவலா தெரிஞ்ச விஷயம் தான். சோ என்ன காரணமாக இருக்கலாம், நான் பேசுறதெல்லாம் புரியுதுங்களா? சோ என்ன காரணமாக இருக்கலாம் இந்த உயிர்த்தெழுதல் உபதேசம் இடைக்காலங்கள்ல மறைக்கப்பட்டதற்கு? ரொம்ப எளிமையான காரணங்கள் தான். முதலாவது அந்த ஒரு போப்பு மார்க்கத்தினுடைய உருவாக்கம் பிளஸ் அதனுடைய ஆளுகை. இந்த காலகட்டங்கள்ல அவங்க அதை வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லும் போது கூட, அந்த ஸ்திரீ பொற்பாத்திரம் தான் வச்சிருந்தாங்க, ஆனா கையில என்ன வச்சிருந்தாங்க, அந்த பொற்பாத்திரத்துக்குள்ள என்ன இருந்தது, அருவறுப்புகள் இருந்தது. அப்போ இந்த போப் மார்க்கம் உருவானது பிளஸ் அதனுடைய ஆளுகை காலங்கள், இது இந்த 2000 வருட சரித்திர சபையினுடைய சரித்திரத்துல இருந்த போது அவங்க இதே வேதாகமத்தை வச்சிருந்தாலும், இந்த வேதாகமத்துக்குள்ள தங்களுடைய சொந்த போதனைகள் அல்லது கள்ள உபதேசங்கள் உள்ள நிறைய திணிச்சாங்க. அப்படி திணிக்கும் போது வேதாகமத்தினுடைய அநேக உண்மை சத்தியங்கள் மறைக்கப்பட்டது. அப்ப அந்த மறைக்கப்பட்ட அநேகம் சத்தியங்கள்ல ஒண்ணுதான் என்னது, உயிர்த்தெழுதல் டாக்டரின், உயிர்த்தெழுதல் உபதேசம் என்று நாம் கவனிக்கிறோம். அதுலயும் கூட பர்டிகுலரா நம்முடைய மூத்த சகோதரர் இந்த உயிர்த்தெழுதல் உபதேசம் மறைக்க எப்படி மறைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை கூட அவர் விளக்கமா கொடுக்கிறார். அந்த விளக்கம் அவர் எப்படி தரார் அப்படின்னா, சோ இந்த ஒரு அந்திகிறிஸ்த அமைப்பினுடைய கள்ள உபதேசங்கள்ல ஒரு முக்கியமான உபதேசம் வந்து, பரலோக ராஜ்யம் இனிமே கர்த்தருடைய 2வது வருகையில வரப்போறது இல்ல, மாறாக அவருடைய பிரதிநிதிகளாக நாங்களே இருந்து எங்க மூலமாக அந்த ராஜ்யத்தை தேவன் பூமியில இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார் என்கிற ஒரு உபதேசம் அவங்க கொண்டு வந்தாங்க இல்லீங்களா. அதாவது ராஜ்யம் இப்பொழுதே என்ன ஆயாச்சு, ஸ்டார்ட் ஆயாச்சு அப்படின்னு அவங்க ஒரு உபதேசம் கொண்டு வரும்போது, வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, பரலோக ராஜ்யம்னு வரும்போது தான் பூமியில மற்ற மனிதர்கள் ஒரு உயிர்த்தெழுதலை அடைவார்கள், ஜீவனுக்கான ஒரு 2வது வாய்ப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்று பைபிள் தெளிவா பேசுது. ஆனா இப்ப இவங்களுடைய உபதேசத்தின்படி பார்த்தா அந்த ஒரு ராஜ்யமே இந்த பூமியில வராது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்குது. அப்ப அந்த முடிவுக்கு வரும்போது ராஜ்யமே வரலனா அப்ப அந்த உயிர்த்தெழுதல் என்பது அதை பத்தின அறிவு கூட ஜனங்களுக்கு நாளாக நாளாக என்னாச்சு, மறக்கப்பட்டு ஒரு கட்டத்துல உயிர்த்தெழுதல்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கிறிஸ்தவர்கள் மாறினதாக பார்க்கும். சோ அவங்க கொண்டு வந்த இந்த ராஜ்யம் எங்களுடைய காலத்திலேயே ஆரம்பித்தது என்கிற உபதேசம் தான் உயிர்த்தெழுதல் என்கிற மகா பெரிய சத்தியத்தையும், தேவனுடைய ராஜ்யம் விரைவில் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் ஸ்தாபிக்கப்படும் என்கிற சத்தியத்தையும் முழுவதுமாக மறைத்ததாக பார்க்கிறோம். அப்போ ஒரு 18 நூற்றாண்டுகளாக இப்படித்தான் கடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நமக்கு இந்த விஷயங்கள் தேவன் அவருடைய மிகப்பெரிய கிருபையில தெரியப்படுத்தி இருக்கிறார். சோ நமக்கு ஏன் இந்த விஷயங்கள் இப்போ தெரிய வந்திருக்குது அப்படின்னு கேட்டா ஒரே காரணம் தான், நாம் நம்முடைய ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் பிரசன்ன காலத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போது இப்ப அவரே வந்து தன்னுடைய ஜனங்களுக்கு வேண்டிய அநேகம் வெளிச்சத்தை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதாகமம் எப்படி சொல்லுதுன்னா, அறை கட்டி கொண்டு பந்தி விசாரணை செய்கிறார் என்று சொல்லுது. அப்ப அந்த பந்தி விசாரணையின் மத்தியில நாம் இருக்கிறதுனால இந்த சத்தியங்கள் எல்லாமே, இதனால் வரைக்கும் மறைக்கப்பட்ட சத்தியங்கள் அனைத்துமே இந்த கடைசி காலத்துல வாழ்கிற பரிசுத்தவான்களாகி நமக்கு அது வெளிப்படுத்தப்படுது என்று நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இதுதான் உயிர்த்தெழுதல் என்கிற உபதேசம் ஆதிக்கால சபையில இருந்தது. ஆனா இடைப்பட்ட காலங்களில் இது மறைக்கப்பட்டது, எவ்வளவு மறைக்கப்பட்டது என்பதை எவ்வளவு நேரம் நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட்ல அடுத்த பாயிண்ட்டுக்கு நாம் போகும்போது சகோதர சகோதரிகளே, சோ இந்த உயிர்த்தெழுதல் உபதேசத்தை இனிமே நாம் நல்லா புரிஞ்சிருக்கிறோமா? நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம் ஆதிக்கால சபையில இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்னு என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு சபையினுடைய பரிசுத்தவான்களுமே இதை பத்தி தெளிவா நமக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த அளவு இந்த உபதேசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ரொம்ப வைராக்கியமாக ரொம்ப உறுதியாக அவங்க இருந்தாங்க. இப்ப அந்த ஒரு கண்டிஷன் இன்னைக்கு நமக்கு இருக்குதான், நமக்கு இன்னைக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சாச்சு ஓகே. ஆனா அதே மாதிரி யாராவது நம்ம கிட்ட உயிர்த்தெழுதல் குறித்து விசாரித்தால் நம்ம ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதை பத்தின உறுதியான தெளிவான அறிவுடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்று கூட நாம் யோசித்துப்போம். பிரதர் என்ன பிரதர் உயிர்த்தெழுதல் என்கிற டாபிக் எடுத்துட்டு என்னென்னமோ கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் நம்முடைய நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள், அதனாலதான் இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறோம். அப்ப சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா உயிர்த்தெழுதல் குறித்து ஆதிகால சபை பரிசுத்தவான்களுடன் இருந்தது போல ஒரு கிளியர் நாலேஜ், ஒரு தெளிவான ஒரு அறிவு நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா, சில நேரங்களில் நாம் என்ன சொல்லலாம், ஒருவேளை சத்தியங்களை தேறினவராக இருந்தா கண்டிப்பா இருக்குது நாம் சொல்லலாம். ஒருவேளை சத்தியத்துல இப்பதான் புதுசா வந்திருக்கிறார், அல்லது வந்து நிறைய காலங்கள் வீணடிச்சிருக்கிறார், அந்த அறிவுல வளரல அப்படின்னா அவர் என்ன மாதிரி பதில் கொடுப்பார்னா, இல்ல பிரதர் என்னால அந்த அளவு விளக்கம் கொடுக்க முடியாது, ஏதோ தெரிஞ்ச அளவு பேசுவேன், தெரியலன்னா மூத்த சகோதரர்கள் கிட்ட கொண்டு போய் நான் விட்டுருவேன் என்பது அவருடைய பதிலாக இருக்கும். ஆனா சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்குமே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய வேலை இருக்குது. அந்த வேலை தனிப்பட்ட வகையில ஒவ்வொருத்தரும் வரும்போது அதை பற்றின முழு அறிவு பெற்றவர்களாக இருந்து அந்த வேலையை அவங்க ஃபேஸ் பண்ணணும். அதை கடத்தி விடுறது வந்து ஒரு பரிசுத்தவான்களுக்குரிய நல்ல குணலட்சணம் கிடையாது. சத்தியவான்கள் வந்து சத்தியத்துக்கு கண்டிப்பா சாட்சி கொடுப்பாங்க இல்லீங்களா? அப்போ அந்த வகையில பார்க்கும்போது நாம் ஒவ்வொருவருமே எல்லா உபதேசங்களை குறித்தும் தெளிவான அறிவுள்ளவர்களாக இருக்கணும். கண்டிப்பா தேவன் அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னா எந்த அளவு ஞானத்துல நம்ம முதிர்ச்சி அடைகிறோமோ அந்த அளவு தான் அது குணலட்சணங்களை நமக்குள்ள கொண்டு வரும். ஞானமே இல்லாத ஒருத்தர்கிட்ட குணலட்சணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்ப அந்த வகையில சகோதர சகோதரிகளே, சோ நம்ம இன்னைக்கு பாயிண்ட் எடுக்கிறபடி இந்த உயிர்த்தெழுதல் என்ப அந்த ஒரு உபதேசம், அதை பற்றின ஒரு தெளிவான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு இந்த பாடத்திற்குள்ள நம்ம அடுத்த கட்டமாக நாம் ஆராய்ச்சி செய்யலாம் சகோதர சகோதரிகளே. சோ ஆராய்ச்சிக்குள்ள போகும்போது முதலாவது இந்த உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், அந்த அர்த்தம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேதாகமத்துல முயற்சி செய்யலாம். சோ உயிர்த்தெழுதல் வார்த்தையினுடைய அர்த்தம் ஆங்கிலத்துல நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், ரெசரக்ஷன் என்கிற வார்த்தை வருது. தமிழ்ல வந்து உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்துறாங்க. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று நாம் யோசிக்கலாம். யோசிக்கும் போது பொதுவாகவே இந்த ஆங்கில அகராதிகள் டிக்ஷனரிஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த டிக்ஷனரிஸ்ல அந்த அகராதிகள்ல போயிட்டு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நம்ம தேடுனா அவங்க என்ன ஒரு விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, ஒரு மரணத்திலிருந்து எழுப்பப்படுதல் அல்லது சிந்தை மறித்த நிலைமையில இருக்கிற ஒருத்தரை மறுபடியும் அந்த பழைய சிந்தைக்கு கொண்டு வருதல், சிந்தையோடு உணர்வோடு இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வருதல். இதுக்கு பேர் தான் என்ன கொடுக்கறாங்கன்னா, உயிர்த்தெழுதல் என்று கொடுக்கறாங்க. இது வந்து ஆங்கில மொழி அதிக அகராதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம். சோ நெக்ஸ்ட் நம்ம யார்கிட்ட போலாம் இந்த வார்த்தையினுடைய விளக்கத்துக்கு, கிறிஸ்தவர்கள் கிட்ட போலாம். சோ கிறிஸ்தவர்கள் கிட்ட போய் விசாரிக்கும் போது அவங்க கூட ஏதோ புது கருத்தெல்லாம் சொல்றது இல்ல, இந்த ஆங்கில அகராதிகள் சொல்கிற அதே கருத்தை ஒத்துக்கொள்கிறாங்க. ஆமா, உயிர்த்தெழுதல்னா என்னன்னா, சிந்தையில மறித்திருக்கிற நிலைமையில இருக்கிற ஒருவரை பழைய உணர்வுக்கு அல்லது பழைய சிந்தைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம், அதற்கு தான் உயிர்த்தெழுதல் என்று அவங்க கூட விளக்கம் கொடுக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவங்க அதுக்கு வேதாகமத்துல சில உதாரணங்கள் கூட காமிக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் பைபிள் இல்லாமல் நம்புறதில்லை பொதுவாகவே. அப்ப இந்த ஒரு பதில் அவங்க சொல்லும் போது, இந்த பதிலுக்கு அவங்க வேதாகமத்தில இருந்து கூட ஒரு சில உதாரணங்கள் அவங்க காண்பிக்கிறாங்க. என்ன உதாரணங்கள் கேட்டா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் வருகையில உயிர்த்தெழுதல் என்கிற அற்புதம் செஞ்சாரா? அற்புதம் செஞ்சாரா? செஞ்சார். மொத்தம் எவ்வளவு பேரு அவர் உயிர்த்தெழுப்பினார் நமக்கு தெரியுங்களா? 3 பேர் இல்லீங்களா? சோ நாயின் ஒரு கைம்பின் மகன், அப்புறம் எவிருவின் மகள், அப்புறம் வந்து லாசர். சோ இவங்க 3 பேரை கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுப்பினத தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா உதாரணங்களாக காண்பிக்கிறாங்க. பாருங்க, இவங்க 3 பேரும் அந்த சிந்தையற்ற நிலைமையில இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, மறுபடியும் பழைய உணர்வுக்கு பழைய சிந்தைக்கு அதே சரீரத்தோட திரும்பி வந்திருக்கிறாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுதல் என்று ஒரு விளக்கமும் கொடுத்து இப்படிப்பட்ட உதாரணங்களும் வேதாகமத்தில இருந்தே கொடுக்கறாங்க. அப்ப கொடுக்கும் போது நாம் கூட உயிர்த்தெழுதல்னா என்ன நினைக்கிறோம்? அப்படித்தான் நினைக்கிறோம். மறித்த ஒருவர் அந்த பழைய சிந்தைக்கு திரும்பி வருவதை, சரீரத்தோடு வருவதை தான் நாம் கூட என்னன்னு விசுவாசிக்கிறோம், உயிர்த்தெழுதல் என்று கூட விசுவாசிக்கிறோம். ஆனா இதுதான் அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தமா? சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நான் செக் பண்ணணும். ஏன்னா வேதாகமம் வந்து நம்ம கையில ஆங்கில வேதாகமமா இருக்கட்டும் இல்ல தமிழ் வேதாகமா இருக்கட்டும், இவைகள் மூல பாஷைகள்ல இருந்து அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டவைகள் அல்ல என்பதை நம்ம சிந்தையில வைக்கணும். அப்ப வேதாகமத்துல ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தை நம்ம எங்கதான் போய் தேட வேண்டியிருக்கும்? மூல பாஷைகள்ல போய் தான் தேட வேண்டும். அந்த வகையில சகோதர சகோதரிகளை, உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேள்வி கேட்கும் போது அதற்கு உலகத்தாரிடமிருந்தும் கிறிஸ்தவர்களிடமிருந்தும் இப்படிப்பட்ட பரவலான பதில்கள் நமக்கு கிடைத்தாலும் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எங்க போலாம் அப்படின்னா மூல பாஷையினுடைய அந்த ஒரு வார்த்தைக்கு போலாம். சோ மூல பாஷைக்கு போகும்போது உங்களுக்கு அந்த வார்த்தையை தெரிந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல இந்த வார்த்தை வருது. அப்ப புதிய ஏற்பாட்டினுடைய மூல பாஷை நமக்கு தெரியும், கிரீக் இல்லீங்களா? கிரேக்க பாஷை. சோ கிரேக்க பாஷையில போயிட்டு இந்த உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்கு உண்மையான வார்த்தை என்ன வருது என்று யோசித்தா அவங்க கொடுக்கறாங்க அனஸ்டாசிஸ். ஒருவேளை உச்சரிப்பு எனக்கு தவறா கூட இருக்கலாம். ANASTASIS ANASTASIS அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தை வந்து அங்க வருது சகோதர சகோதரி. சோ அப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னமோ அதுதான் உயிர்த்தெழுதல் என்கிற தமிழ் வார்த்தையினுடைய அர்த்தமாக கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இல்லீங்களா? அப்போ இந்த அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, இது நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போகணும். போகும்போது இது அவ்வளவு எளிமையா விளக்க முடியாது. அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவ்வளவு எளிமையா விளக்க முடியாது. இதற்கு வேறு சில அல்லது வேற 2 ஆங்கில வார்த்தைகளுடைய அர்த்தம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த 2 ஆங்கில வார்த்தைகளுடைய அர்த்தம் தெரிஞ்சிருந்தா தான் இந்த அனஸ்டாசிஸ் என்கிற மூல பாஷை வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ அது என்ன வேறு 2 வார்த்தைகள்? அது கூட ரொம்ப கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் நம்முடைய சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் மத்தியிலுமே அந்த 2 வார்த்தைகள் பரவலா பயன்படுத்தப்படுது, ஆங்கில வார்த்தைகள். அது என்னன்னா, முதல் வார்த்தை ரெஸ்டிடியூஷன், 2 வார்த்தை சேவ்டு. முதல் வார்த்தை ரெஸ்டிடியூஷன், 2 வார்த்தை சேவ்டு. ரொம்ப பரவலான வார்த்தைகள் தான் இது. ஏதோ புதிய புதிய வார்த்தைகள் கிடையாது. சோ அப்ப இந்த 2 வார்த்தைகளுடைய அர்த்தம் ஒருத்தருக்கு புரிஞ்சிட்டார்னா அவர் வந்து இந்த அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை கூட கண்டுபிடிக்கலாம் என்பது சகோதரர் அங்க ரீபிரன்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு தகவல். சோ சகோதர சகோதரிகளை, இதன்படி இப்போ இந்த ரெஸ்டிடியூஷன் மற்றும் சேவ்டு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஓரளவு நமக்கு படிப்பு ஞானம் இருக்கிறதுனால நான் பேசுற ஆங்கில வார்த்தைகளை நீங்க உணர்ந்து கொள்வீங்கன்னு நான் நம்புறேன். சோ அப்போ ரெஸ்டிடியூஷன் என்கிற வார்த்தைக்கு வரும்போது சகோதர சகோதரிகளே, இதுக்கு மறுபடியும் நம்ம தமிழ் டிக்ஷனரியில போய் தேடணும்னா ரொம்ப நல்ல ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. அதாவது உரிமையாளரிடம் சம்பந்தப்பட்ட பொருளை திரும்ப ஒப்படைத்தல், இதுதான் என்ன ரெஸ்டிடியூஷன். நல்ல வார்த்தை. உரிமையாளரிடம் சம்பந்தப்பட்ட பொருளை, அது எது வேணா இருக்கலாம், பொருள் எது வேணா இருக்கலாம், அதை வந்து திரும்ப ஒப்படைத்தல். இன்னொரு வார்த்தை கூட இதுக்கு சொல்றாங்க, ரீஸ்டோர் என்று கூட அவங்க சொல்றாங்க. இதுதான் என்னன்னா ரெஸ்டிடியூஷன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அதே போல சேவ்டு. சோ சேவ்டு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு தெரியும், ரட்சிக்கப்படுதல், காப்பாற்றப்படுதல் அல்லது மீட்கப்படுதல் என்று பார்க்கணும். சோ இந்த 2 வார்த்தைகளுமே கிறிஸ்தவர்கள் மத்தியில வேற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது. சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் இந்த 2 வார்த்தைகளுமே பயன்படுத்துறாங்க. அப்ப அவங்க என்ன அர்த்தத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ரெஸ்டிடியூஷன் என்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன சொல்லணும், உரிமையாளரிடம் சம்பந்தப்பட்ட காரியத்தை திரும்ப ஒப்படைத்தல். இதை நம்முடைய சகோதரர்கள் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, சோ ஒரு உரிமையாளர் தான் மனுக்குலத்துக்கு இருந்தார், ஒரே ஒருத்தர், யார்? ஆதாம் இல்லீங்களா? சோ ஆதாம் ஏதோ சில காரியங்களை அவருடைய கிரியைகள் மூலமாக இழந்துட்டார். சோ இழந்த அந்த காரியங்களை மறுபடியும் ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் திரும்ப ஒப்படைக்கிற அந்த செயலுக்கு தான் என்ன வார்த்தை சகோதரர்கள் பயன்படுத்துறாங்கன்னா ரெஸ்டிடியூஷன். அதாவது பைபிள் லாங்குவேஜ்ல சொன்னா ஒரே வார்த்தை, திரும்ப கொடுத்தலின் காலங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த திரும்ப கொடுத்தல் என்கிற வார்த்தையை இங்க சரியா நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சேவ்டு. சோ சேவ்டு அதாவது ரட்சிக்கப்படுதல், மீட்கப்படுதல், காப்பாற்றப்படுதல். இந்த வார்த்தையை வந்து நம்முடைய சகோதரர்கள் என்ன அர்த்தத்துக்கு, என்ன ஒரு காரியத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, சோ இந்த ஒரு மனுக்குலத்தினுடைய அந்த ஒரே அதிகாரி ஆதாம், சோ அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா தன்னுடைய கீழ்ப்படியாமை மூலமாக மிகப்பெரிய தண்டனைக்குள்ள விழுந்துட்டார். அவர் மாத்திரம் போகல, தன்னுடைய ஒட்டுமொத்த சந்ததியும் அந்த தண்டனைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டார். இப்ப சேவ்டு என்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்துறாங்கன்னா, அந்த அதிகாரியையும் அவருடைய சந்ததியையும் இந்த ஒரு விழுந்த சாபத்திலும் தண்டனையில இருந்து மறுபடியும் மீட்டு கொண்டு வருதல், சரிங்களா? அதே நேரம் அதுல இருந்து அவங்களை காப்பாற்றுதல். இதுக்கு தான் அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா சேவ்டு என்கிற வார்த்தை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த அர்த்தம் நம்ம புரிஞ்சிட்டோம்னா அனஸ்டாசிஸ் என்கிற அந்த உயிர் தெளிதல் வார்த்தையினுடைய அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தையோட அர்த்தத்துக்கு வரலாம், வேற வேற பெரிய விஷயம் இல்ல. நம்ம தெரிந்து கொண்ட இந்த ரெண்டு வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் சேர்த்தா என்ன அர்த்தம் வருதோ அதுதான் அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தையோட அர்த்தம், உயிர் தெளிதல் என்கிற வார்த்தையோட அர்த்தம். ரொம்ப குழப்பற மாதிரி இருக்காதுன்னு நான் நம்புறேன். சோ சகோதர சகோதரிகளே, அப்போ ரெஸ்டிடியூஷன் என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற விளக்கமும் சேவ்டு என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற விளக்கமும் ஒன்று சேரும் போது அதுதான் எந்த அர்த்தத்தையும் நமக்கு கொடுக்குதுன்னா அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை வந்து நமக்கு கொடுக்கும். அப்ப நம்ம ரெண்டையும் சேர்க்கலாம். சேர்க்கும் போது சோ மனுக்குலத்தினுடைய மொத்த ஒரே உரிமையாளரான ஆதாமையும் அவருடைய சந்ததியையும் அவர் விழுந்து போன அந்த தண்டனையிலிருந்து முதலாவது காப்பாற்றி, முதல் செயல். ரெண்டாவது அவர் இழந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவருக்கு திரும்ப கொடுத்து அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வருதல், இது ரெண்டாவது செயல். இந்த ரெண்டு செயலும் நடைபெறுகிற அந்த ஒரே காரியத்துக்கு தான் என்ன வார்த்தை வேதாகமம் கொடுக்குதுன்னா ரெசரக்ஷன், அனஸ்டாசிஸ், உயிர் தெளிதல் என்று கொடுக்குது. சோ அப்ப உயிர் தெளிதல்னா அநேக கிறிஸ்தவர்களும் உலகத்தார் நினைக்கிற மாதிரி வெறும் மரணத்தில இருந்து அப்படி எந்திரிச்சு வர்றது இல்ல, அது அதுல ஒரு பார்ட் மாத்திரம் தான், அதுல அது ஒரு பாகம் மாத்திரம் தான். ஆனா இன்னொரு பாகம் இருக்கு, அந்த ஆதாமையும் அவருடைய சந்ததியும் மரணத்திலிருந்து காப்பாற்றுறது, அது உயிரோட வர்றது, சரிங்களா? ரெண்டாவது அவங்களுக்கு இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவங்களுக்கு திரும்ப கொடுத்து பழைய நிலைமைக்கு அவங்களை கொண்டு வர செய்யறது. இந்த ரெண்டு காரியங்களும் சேரும் போதுதான் உயிர் தெளிதல் என்கிற வார்த்தை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறுது. சோ அப்ப இது ஒரு மிகப்பெரிய செயல்முறை, ஏதோ ஒரு செகண்ட்ல நடக்கிற செயல் இல்ல, இது நம்ம நல்லா நோட் பண்ணணும். சோ சகோதர சகோதரிகளே, இந்த அர்த்தத்துல தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர்கள் கூட இந்த ரெசரக்ஷன், அனஸ்டாசிஸ், இந்த உயிர் தெளிதல் என்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய சத்தியம் அந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. ஆனா நம்ம அநேக கிறிஸ்தவர்களும் சரி, இடைப்பட்ட காலங்களையும் சரி, அந்த வார்த்தையை ரொம்ப கேஷுவலா எடுக்கிறாங்க. அதுக்கு பைபிள் ரீதியா சில உதாரணங்கள் கூட காண்பிக்கிறாங்க. அந்த உதாரணங்கள் கூட கண்டிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், அது பின்னாடி பார்க்கலாம். பட் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இப்போதைக்கு நம்ம தெரிந்து கொள்வது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் சகோதர சகோதரிகளே. அப்போ இது நம்ம கண்டிப்பா புரிஞ்சிருப்போம் நான் நம்புறேன். அப்போ ஒருத்தருக்கு உயிர் தெளிதல் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் ராஜ்யத்துல? வேதாகமம் நமக்கு என்ன ஆதாரம் காமிக்கிறதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு பழைய இவைகளை எல்லாம் இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய பழைய நிலைமை அடையிறதுக்கு எவ்வளவு வருஷம் கொடுக்கறதா சொல்லுது? 100 வருஷம். இன்னும் வேற மாதிரி சொன்னா அந்த ராஜ்யம் முடிவடைந்து அந்த கொஞ்ச கால சோதனை அதை கடந்து போகிற வரைக்குமே அவங்களுக்கு உயிர் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில இந்த உயிர் தெளிதல் என்கிற செயல்முறையானது என்ன ஆயிட்டு தான் இருக்கும், நிறைவேறி கொண்டுதான் இருக்கும். இதுதான் தேவன் அந்த வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிற சத்தியமாக நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிக்கு. அப்ப இது நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்ப நமக்கு உடனே தானா கேள்வி வருது, அப்ப கிறிஸ்தவர்கள் காண்பிக்கிறாங்களே சில உதாரணங்கள் உயிர் தெளிதல்னா, இதோ லாசர் வந்தாரு, இதுதான் இந்த நாயினூர் கைம்பெண்ணுடைய மகன் வந்தாங்களே அவங்க தான் என்று இந்த உதாரணங்கள் காண்பிக்கிறாங்களே, அப்ப இதற்கான பதில்கள் என்ன? சோ அதை நம்ம அனைவருக்கும் தெரிந்த பதில்களாகத்தான் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் சகோதர சகோதரிகளே. என்ன என்று பார்க்கும்போது நம்ம படிச்ச ஆதார வசனத்துல தெளிவா இருக்குது, அந்த வசனம் மறுபடியும் படிங்க. பாத்தீங்களா, நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலன் அப்படின்னா உயிர்த்தெழுதலை முதலாவது சுதந்திரித்தவர் என்கிற ஒரு டைட்டில் தலைப்பு, அது யாருக்கு மாத்திரம் தான் பொருந்தும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் பொருந்தும். அதுதான் அப்போஸ்தலர் போல் அங்க பேச வர்றாரு. அப்ப அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த உயிர்த்தெழுதல் என்கிற டைட்டில் வார்த்தை யாருக்குமே பொருந்தார். ஒருவேளை அவருக்கு முன்னாடி யாராவது உயிர்த்தெழுந்து வந்திருந்தாங்கன்னா இவரை முதற் பலன் என்ன பண்ண முடியாது, நாம சொல்ல முடியாது. அப்ப இவர் தான் முதற் பலன்னா இவருக்கு முன்னாடி யாரும் அந்த உயிர்த்தெழுதலை சுதந்திரிக்கவில்லை என்பதை நம்ம கவனம் வைக்கணும். அப்ப இதுல தெளிவா பதில் வருது. அப்ப சரி, அப்ப அவங்க மூணு பேர் உயிர்த்தெழுந்ததை என்னன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு ஆங்கிலத்துல தெளிவான வார்த்தை கொடுக்கறாங்க, அது ரெசரக்ஷன் இல்ல, அவேக்கன். அவேக்கன் உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது ஒரு எழுந்திருத்தல் அல்லது எழுப்புதல் அல்லது விழித்துக் கொள்ளுதல், அவ்வளவுதான். ஜஸ்ட் அவ்வளவுதான் கொடுக்க முடியுமே தவிர, அந்த மூணு பேர் உயிர்த்தெழுந்த காரியத்துக்கு உயிர்த்தெழுதல் என்கிற டைட்டில் தலைப்பு நம்ம கொடுக்க முடியாது. மாறாக அவங்க எழுப்பப்பட்டார்கள் ஏதோ ஒரு தூக்கத்தில இருந்து, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் சகோதர சகோதரிகளை. ஆனா அநேக கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்றதும் இல்ல, அவங்க தெரியறதும் இல்ல. காரணம் நமக்கு தெரியும், அவங்க ஒரு அறியாமைக்குள்ள இருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த ஒரு பாயிண்டுடைய பதில் கூட நம்ம இப்படியாக கண்டுபிடிக்கிறோம், அந்த மூணு பேருடைய உயிர்த்தெழுதல் எப்படி சம்பவித்தது என்று. அதாவது புதர் எப்படி விளக்கம் கொடுக்கிறாருன்னா, ஒரு வேளை லாஸ்டர் அந்த ஒரு டைம் மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு டசன் டைம். டசன் டைம்னா என்னது, 12 முறை. ஒரு டசன்னா 12 முறை சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் 12 முறை அவர் உயிர்த்தெழுந்தா கூட அவர் உயிர்த்தெழுந்ததா அர்த்தம் கொள்ளவே முடியாது. அது ஜஸ்ட் எழுப்பப்பட்டார், அவ்வளவுதான். அப்படி அவர் விளக்கம் கொடுக்கிறார். ஏன் அப்படி சொல்றோம்னா, ஒருவேளை அவர் உண்மையான உயிர்த்தெழுதலை அடைஞ்சா அதுக்கப்புறம் லாசர் மரிக்கிற மரணம் முதல் மரணமா இருக்க முடியாது. எத்தனாவது மரணமா இருக்கும்? ரெண்டாவது மரணமா இருக்கும். அது தெய்வீக திட்டத்துக்கு ஒத்து வர்றதே இல்லை இந்த விஷயங்கள் எல்லாம். சோ இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்றதுல இந்த ஒரு முடிவுக்கு நாம் வருகிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, அப்போ இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும் போது இப்ப நெக்ஸ்ட், இப்ப நம்ம பாடத்தினுடைய ஆரம்பத்துல நம்ம பார்த்த பிரகாரம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் எடுக்கலாம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைக்கு உரிய சில அடிப்படை சத்தியங்கள், சம் பேசிக் ட்ரூத்ஸ், அது வந்து அந்த 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல நமக்கு இருக்குது. அந்த அதிகாரத்தை படிச்சு நாம் அந்த காரியங்களை தெரிந்து கொள்ளலாம் சகோதர சகோதரிகளே. இப்ப 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் நீங்க எடுங்க. எடுக்கும் போது முதலாவது குறைந்த சபைக்கு ஏன் உயிர்த்தெழுதல் பத்தி அப்போஸ்தலர் பவுல் பேசணும், அது கூட நம்ம பார்க்கணும். சோ அப்போஸ்தலர் பவுல் அநேக இடங்கள்ல சபைகள் ஸ்தாபிக்கும் போது, குறைந்த பகுதியில கூட அவர் ஊழியம் செஞ்சு சபை ஸ்தாபிச்சார். ஆனா அநேக இடங்கள்ல அவருக்கு அவர் ஸ்தாபித்த சபைகள் நல்லபடியாக நடந்து கொண்டன. அவைகளை குறித்து அவரே சந்தோஷப்பட்டு அவைகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். உதாரணமா பிலிப்பி, எபேசு, இவங்களை எல்லாம் நம்ம கவனிக்க முடியும். ஆனா இந்த குறைந்த பகுதியில இருந்த சபை வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கு கொஞ்சம் வருத்தம் கொடுத்த சபை என்று நம்ம சொன்னா தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உபதேச சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்க ரொம்ப கொஞ்சம் மோசமானவங்களாங்கன்னா கொஞ்சம் பின்தங்கினவர்களாக இருந்தாங்க. இதே குறைந்த சபைக்கு தான் ஒரு பாசோர் பத்தி கூட எழுதுறாரு இல்லீங்களா. பஸ்காவை நீங்க செய்றீங்க, இது ரா போஜனம் பண்ணுவது அல்லவே, புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா. இதே குறைந்த சபைக்கு தான் அவர் எழுதுறாரு. சோ ரா போஜன டாக்டரின் பாருங்க, எந்த அளவு கிளியரன்ஸ் அவங்களுக்கு இல்ல, பின்வாங்கி இருக்கிறாங்க. அதே போல உயிர்த்தெழுதல் விஷயத்திலேயே அவங்க பின்வாங்கி இருந்தாங்க, அந்த உபதேசத்திலேயே அவங்க பின்வாங்கி இருந்தாங்க. அதனாலதான் இந்த உபதேசம் பத்தி ஒரு தெளிவான அறிவு இந்த குறைந்த சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதனால்தான் அவங்களுக்கு இந்த குறைந்தியர் நிருபத்துல அவர் இந்த விஷயத்தை எழுதுறாரு. சோ அதை நம்ம நோட் பண்றோம் சகோதர சகோதரிகளே. சோ குறைந்த சபை இப்படி பின்வாங்கி போறதுக்கு ஒரு காரணம் கூட இருந்துச்சு. ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் அவங்களுடைய ஊழிய நாட்கள்ல அவர் போய் ஒரு பகுதிக்கு ஊழியம் செய்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு பின்னாடியே ஒரு கூட்டம் போகும். அந்த கூட்டம் என்ன பண்ணும்னா அந்த பகுதியில இருக்கிற பரிசுத்தவான்கள் கிட்ட போயிட்டு அவங்க கற்றுக்கொண்ட சத்தியங்கள்லாம் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு வந்துடும், குழப்பம் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்துருவாங்க. அந்த வகையில தான் சிலர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த குறைந்த சபைக்குள்ள நுழைஞ்சு உயிர்த்தெழுதலா அப்படிலாம் உனக்கு நடக்காது, யார் சொன்னது உங்களுக்கு, பவுல் சொன்னாரா, அவர் பேச்சு போய் நீங்க ஏன் கேக்குறீங்க, உயிர்த்தெழுதல்லாம் நடக்காது, விருத்த சேதனை எல்லாம் பண்ணிக்கணும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளணும், அது கரெக்ட். ஆனா இதை நம்ம பாக்கணும். இப்படி நிறைய கன்ஃபியூஷனுக்குள்ள அந்த காலத்துல சபைகளை வழி நடத்தினவங்க இருக்கிறாங்க. பாருங்க அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஊழியங்கள்ல எந்த அளவு எந்த பக்கம் இருந்தாலும் சிரமங்கள் சந்திக்க வேண்டி இருந்தது என்பதை நம்மளால கவனிக்க முடியும். அப்ப அந்த வகையில இங்க குறைந்த சபையில கூட இந்த உயிர்த்தெழுதல் சம்பந்தமா இந்த மாதிரியான ஜனங்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினதன் காரணமாக அப்போஸ்தலர் பவுல் இந்த விஷயத்த அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருந்துச்சு. அப்ப சிலர் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, குறைந்த சபையில இந்த உயிர்த்தெழுதல் மேல வச்சிருந்த விசுவாசமே போச்சு. இந்த செய்தி யாருடைய காது கேட்டதுன்னா அப்போஸ்தலர் பவுலுடைய காது கேட்டும் போது அவர் அந்த ஊழியத்தினுடைய பொறுப்பு கனம் அவர் தலை மேல இருந்ததுனால உடனே கோபப்பட்டு அந்த கடிதம் எழுதுறார். யார்கிட்ட கேட்டீங்க, எப்படி நம்புனீங்க, நீங்க என்ன ஜனங்கள், நீங்க முதல் இதெல்லாம் தெளிவா பாருங்க. உயிர்த்தெழுதல் மாத்திரம் இல்லைனா என்னென்ன நடக்கும் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன், இதெல்லாம் கவனிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டித்து முதல் எழுதுறாரு. எழுதுனதுக்கு அப்புறம் அப்புறம் உண்மையில உயிர்த்தெழுதல்னா என்ன என்பதை கொடுத்து கூட அடுத்த விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ நம்ம அந்த வசனங்களுக்குள்ள நம்ம போலாம். அதாவது 1 கொரிந்தியர் 15 நீங்க 15 இருந்து படிக்கலாம்.
மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்போத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி
சொல்லுகிறோம். 12 இருந்து படிக்கும்.
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்?
பாத்தீங்களா, அவர் டாபிக் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 11 படிச்சீங்கன்னா, ஆகையால் படிங்க.
ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள்.
அதுக்கு முதல் 10 வசனங்கள் வீட்டுல நீங்க படிச்சு பாக்கலாம். அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தர் இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இதெல்லாம் மத்த அப்போஸ்தலர்களும் பிரசங்கித்து நம்பிட்டு வராங்க, நானும் உங்களுக்கு பிரசங்கித்து நம்பிட்டு இருக்கிறேன், நீங்க கூட என்னுடைய வார்த்தைகள் படி நீங்க விசுவாசிச்சிருக்கிறீங்க அப்படின்னு முதல் அந்த விஷயத்த ஓபன் பண்ணிட்டு அடுத்ததான் கேக்குறாரு. இப்படி இருக்கும்போது உங்கள சிலர் சொல்றதா என்னுடைய காதுக்கு விஷயங்கள் வருது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்களாமே உயிர்த்தெழுதலே இல்லை, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு, எப்படி உங்களால சொல்ல முடியுது? சரி, உங்களுடைய பாணிக்கே நான் வரேன், உங்களுடைய பேச்சுக்கே நான் வரேன், உயிர்த்தெழுதல் இல்லைன்னே நம்ம வச்சுக்கலாம், இதனால என்னென்ன இழப்புகள் தெரியுமா அப்படின்ட்டு அடுத்த வசனத்துல கோட்டுற படிங்க.
உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே.
பாத்தீங்களா, மரித்தார் உயிர்த்தெழலன்னு சொன்னீங்கன்னா, அப்ப நான் உங்கள்ட்ட என்ன போதிச்சேன், கிறிஸ்துவும் மரித்தார், மரித்த 3வது நாள் உயிரோட எழுந்தார்னு போதிச்சேன். இப்ப உங்க போதனைப்படி நான் வந்தேனா, அப்ப கிறிஸ்து கூட என்ன ஆகலன்னு அர்த்தம், உயிர்த்தெழலன்னு அர்த்தம், அவர் மரிச்சே தான் இன்னும் கல்லறையிலே தான் இருக்கிறார்னு அர்த்தம். இது பாருங்க, தெய்வீக திட்டத்துல எவ்வளவு பெரிய ஒரு மோசமான போதனை. கர்த்தர் மாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் கல்லறையில இருந்திருந்தா உங்களுடைய என்னுடைய விசுவாசம் என்ன ஆகிறது? அது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுடைய பங்கு நம்ம பாடத்தோட கடைசியில பாக்க போறோம். ஆனா இதெல்லாம் அவர் அங்க கேக்குறார், இதெல்லாம் எப்படி உங்களால நம்ப முடிஞ்சு அப்படின்ற அவரு கண்டினியூ பண்றாரு. பாருங்க, படிங்க.
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா.
அப்படி இப்ப தொடர்ந்து வரலாம். ஒருவேளை உங்க உபதேசத்தின்படி பார்த்தா கிறிஸ்து எழுந்திருக்கல, கிறிஸ்து எழுந்திருக்கலன்னு வச்சுக்கிட்டா அடுத்துக்கடுத்து நமக்கு என்ன இழப்புகள் ஏற்படுதுன்னா, இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட இவ்வளவு பிரயாசம் எடுத்து முயற்சி எடுத்து அவ்வளவு இழப்புகளை தாண்டி வந்து உங்ககிட்ட நான் பண்ண போதனையெல்லாம் வேஸ்ட். சரி, உங்ககிட்ட பண்ண ஒர்க்கை விடுங்க, அப்ப அது மேல நான் வச்சிருக்கேனே விசுவாசம், என்னுடைய விசுவாசமும் சரி டோட்டல் வேஸ்ட். அப்ப நான் இல்லாத ஒரு விஷயத்துக்காக என்னுடைய வேலை, என்னுடைய உடல் நலம் எல்லாமே விட்டுட்டு செலவு பண்ணி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். இது எனக்கு அவசியமா இல்லாத விஷயத்துக்காக நான் வேலை செய்யறதுக்கு என்று அவரு அப்ப எப்படி கேட்டிருப்பாரு? ஏன்னா ஊழியம் ஒரு வகையில சின்ன அளவுல நம்ம செய்யும் போதே வைராக்கியத்துல ஒரு வேலை தப்பு பண்ணா கேக்குறோம். அப்ப அப்போஸ்தலர் பவுல் அவருடைய பட்ட பாடுகளா ரொம்ப அதிகம் தேவனுடைய ஊழியத்துக்காக. அப்ப அவர் எந்த வைராக்கியத்துல இந்த க்வெஸ்சன் கேட்டிருப்பார் இல்லீங்களா? அதை நம்ம யோசிச்சு பாக்கோம். அப்ப கண்டினியூ பண்ணு.
மரித்தவர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்போத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே.
அப்படி பார்த்தா அப்ப கிறிஸ்து இல்லைன்னா அப்ப இவ்வளவு நாள் நாங்க பண்ணிட்டு இருக்கிற ஊழிய வேஸ்ட், நாங்க வச்சிட்டு இருக்கிற விசுவாசம் வேஸ்ட், உங்களுக்கு போதிச்ச போதனைகள் டோட்டல் எல்லாம் வேஸ்ட். அப்படி வேஸ்ட் நம்ம சொல்லிட்டா இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன வருது? அப்போ தேவன் எழுப்பினார் கிறிஸ்துவ, தேவன் எழுப்பினார் கிறிஸ்துவன் தான் உங்ககிட்ட நாங்க போதிச்சுட்டு இருக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி எல்லாம் யாரும் எழுந்திருக்கலன்னு சொல்றீங்க. அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல? அப்ப தேவன் அவரை என்ன பண்ணல உண்மையில, உங்க போதனை எப்படி பார்த்தா எழுப்பல, நாங்க தான் அவர் எழுப்பினார் எழுப்பினார் எழுப்பினார்னு அவருக்கு எங்கள் பொய்னாலேயாவது மகிமை செலுத்துறதுக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பிரயாசப்பட்டு இருக்கிறோம் தோணுது இல்லையா? கடவுளுக்காக பொய் சாட்சி செஞ்சு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், அப்படித்தாங்க தோணுது. தேவனுக்கு பொய் சொல்லி ஊழியம் செய்யணும்னு எங்களுக்கு என்ன அவசியம்? அதெல்லாம் அவர் கேட்கிறார். ஏன்னா வார்த்தை அப்படி இல்ல, ரொம்ப டீசென்டா இருக்குது. ஆனா அவர் எந்த வைராக்கியத்துல பேசிருப்பாரு நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாத்துக்கோ. படிங்க நெக்ஸ்ட்.
மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திருவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கு.
உங்கள் விசுவாசம் வீணா இருக்குடா என்ன சொல்றாருன்னா, அப்ப நீங்க கூட செஞ்சீங்களே, நான் கூட மறிக்கிறேன், கிறிஸ்து போல அவருடைய பாடுகள்ல பங்கெடுக்கிறேன், ஏன்னா இப்ப பங்கெடுத்தனா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல கூட இணைக்கப்படுவோம் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்ப அதுக்காக இன்னைக்கு நான் அனுதினம் என்னுடைய நேரம் செலவு பண்றேன், பணம் செலவு பண்றேன், உங்களுடைய தாளந்துகள்லாம் அனுதினம் பலியின் ஜீவியம் என்கிற ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் டோட்டலா என்னது வேஸ்ட். அதுக்கு நீங்க அதை உலகத்துக்கு செலவழிச்சு இந்த உலகத்துல மத்த மனிதர்கள் போல நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாமே, ஏன் இதெல்லாம் செலவு பண்றீங்க? உங்க உபதேசத்தின்படி பார்த்தா அப்ப இதெல்லாம் வேஸ்ட் தானே. அதான் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் வீணா இருக்குமே, கண்டினியூ பண்ணுங்க.
நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள்.
பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் உயிர்த்தலனா நமக்கு அப்ப என்னவே இல்லன்னு அர்த்தம். பாவம் மன்னிப்புன்றது இல்லன்னு அர்த்தம். நம்ம இன்னும் பாவத்துல தானே இருப்போம். அப்ப நம்ம பலி செலுத்தினா எப்படி தேவன் அங்கீகரிப்பார்? அது நம்ம வாழ்க்கை, உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாமே இப்படின்னு சொல்லிட்டு. 18 கண்காணியானவராக அவர் அங்க இருந்த போது அவர் அநேக சபைகளுக்கு கண்காணியானவரா இருந்தார். அப்போ அந்த சபையில ஒருவராவது கெட்டு போறது வந்து தேவனுடைய சித்தம் இல்லைன்னு வசனம் இருக்குது. அப்ப இப்படி ஒரு குரூப்பே உபதேசத்தை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்கன்றப்போ அவர் இந்த இடத்துல கடிந்து கொண்டுதான் பேசி ஆகணும். அதாவது சில இடங்கள்ல குறைந்த சபை கிட்ட தான் கேப்பார், நான் பெரம்போட உங்க கிட்ட வரட்டா அப்படி எல்லாம் கேப்பார். அப்போ அப்படி வைராக்கியமா பேசிட்டு உடனே அந்த சபை மேல தனக்கு இருக்கிற அன்பை வச்சு அவர் இப்ப என்ன பண்ணுவார்னா, இப்படி எல்லாம் நம்பாதீங்கப்பா, உண்மையிலே பாருங்க அந்த உபதேசம் எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கும் போது சொன்னேன், நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. இப்ப நான் உங்க கடிதத்திலே எழுதுறேன், இப்பயாவது இந்த காரியங்களை நீங்க யோசித்து பார்த்து உங்களுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க என்று அவர் நெக்ஸ்ட் அட்வைஸ் கொடுக்கிறார். இப்ப 19 கூட பாருங்க, இந்த வசனம் ஏன் சொல்றாருன்னா, நாம் எல்லாம் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மறுமை வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானதா இருக்கும் தானே. இந்த பலியின் ஜீவியத்துல இழப்புகளின் வாழ்க்கையில நம்ம வந்திருக்கிறோம். ஆனா உங்க உபதேசத்தின்படி பார்த்தா நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலே இல்ல. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா அப்ப மறுமை வாழ்க்கை கூட நமக்கு கிடையாது. அப்ப நம்ம இன்னைக்கே கிறிஸ்துவ நம்பிட்டு இருக்கிறோம். உங்க கோணத்தின்படி பார்த்தா வெறும் இந்த பூமியில நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்காக மாத்திரம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கிறிஸ்துவ ஏத்துட்டு இருக்கிறோம் தோணுது. அப்படி மாத்திரம் நினைச்சீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்திலேயே நம்மளை விட பரிதபிக்க கூடியவங்க வேற யாருமே, நம்மளை விட பரிதாபத்துக்குரிய ஆட்கள் வேற யாருமே இல்ல. இந்த உலகத்தின் காரியங்களுக்காக ஒருத்தர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான போதனை பார், கேட்கும் போது நமக்கே ஷாக் ஆகுது. ஆதிகால சபை எப்படி கேட்டாங்கன்னு நமக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப அட்வைஸ் ஆரம்பிக்கிறாரு. 20 வசனம்,
கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார்.
அவர் தான் உயிர்த்தெழுந்தவர்கள் முதற் பலன் என்று அவர் விளக்கிட்டு இப்ப 21 வசனத்துல இருந்து என்ன பண்றாருன்னா, 21 வசனம் பர்டிகுலரா உயிர்த்தெழுதல்னா என்ன அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு பதில் வந்து அந்த ஒரு வசனத்துல அவர் கொடுக்கிறார். உயிர்த்தெழுதல்னா என்ன என்பதை குறித்து ஒரு விளக்கம் அந்த ஒரே வசனத்துல அவர் கொடுக்கிறார். அது எப்படின்றத பாக்கலாம், படிங்க.
மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரை உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று.
உயிர்த்தெழுதல்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா முதல் மரணம்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. அப்ப உயிர்த்தெழுதல்னா என்ன புரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே வசனத்துல ரெண்டு விஷயத்தை விளக்கியே பேசியிருக்கிறார். சோ மரணம்னா என்னன்னா மனுஷனால் மரணம் உண்டானபடியால் அப்படி இருக்கு இல்லீங்களா. அப்போ இத பத்தி ரசல் கமெண்ட்ஸ் ரீப்ரின்ஸ்ல எப்படி விளக்குறாருன்னா, சோ மரணம் என்பது ஏதோ ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளின் ரிசல்ட், சரிங்களா. ஏதோ ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளின் ரிசல்ட். ரிசல்ட்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லலாம், பலன் அல்லது முடிவு என்று நாம் சொல்லலாம். ஏதோ ஒரு மனிதன் அவருடைய செயல்பாடுகள் என்னன்னு தெரியாது, பட் அந்த செயல்பாடுகளுடைய ரிசல்ட் பலன் தான் என்னது, மரணம். இதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உயிர்த்தெழுதல்னா என்னன்னு கூட புரிஞ்சுக்கலாம். மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிடும். உயிர்த்தெழுதல்னா என்னன்னா அதே போல ஏதோ ஒரு மனிதனுடைய முழு செயல்பாடுகளுடைய ரிசல்ட் பலன், அதுதான் உயிர்த்தெழுதல். எவ்வளவு ஒரு ஆழமான டாக்டர் யோசிச்சு பாருங்க. இப்ப யார் அந்த ரெண்டு மனுஷங்க என்பதை அடுத்த வசனத்துல விளக்குறார், படிங்க.
ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்.
இந்த மரணம் என்ன சொன்னோம், ஏதோ ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளுடைய ரிசல்ட் சொன்னோமே, அந்த மனிதன் யார்னா ஆதாம். ஆதாமினுடைய செயல்பாடுகளுடைய முடிவு விளைவு தான் மரணம். அவர் என்ன செயல்பாடு செஞ்சார், ஒரே வார்த்தையில சொல்லலாம், கீழ்படியாமை. சோ இப்ப நெக்ஸ்ட் உயிர்த்தெழுதல்னா என்னன்னு இதை பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். உயிர்த்தெழுதல் என்பது இன்னொரு அதே போல ஏதோ ஒரு மனிதனுடைய முழு செயல்பாடுகளினுடைய ரிசல்ட். அந்த இன்னொரு மனிதன் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவருடைய முழு செயல்பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இந்த வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு அர்த்தம், ஒரு அழுத்தம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அவருடைய அந்த 3.5 வருஷ பலியின் ஜீவிய வாழ்க்கை முழுக்கவே அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தார் இல்லைங்களா. அந்த 3.5 வருஷ வாழ்க்கையில அவர் காண்பித்த எல்லா செயல்பாடுகளுடைய ஒட்டுமொத்த பலன் ரிசல்ட் அதுதான் என்னது, உயிர்த்தெழுதல். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னா, நம்ம 10 வருஷம் சம்பளம் இல்லாம வேலை செய்யறோம், 10 வருஷத்தினுடைய முடிவுல நமக்கு சம்பளம் கிடைக்குது. அப்ப அந்த சம்பளம் தான் என்னது, இந்த 10 வருஷம் நம்ம தூங்காம வேலை பார்த்திருப்போம், சாப்பாடு கூட சரியா சாப்பிட்டு மாட்டோம், தண்ணி கூட சரியா குடிச்சிருக்க மாட்டோம். நம்ம செய்த எல்லா தியாகங்களுடைய பலிகளுடைய ஒட்டுமொத்த பலன் தான் அந்த 10 வருஷம் முடிவுல நம்ம கிடைக்கிற சம்பளம். அது போல உயிர் தேர்தல் சாதாரணமா நினைச்சீங்களா இல்லையன்னு சொல்றதுக்கு, அது ஒருவருடைய முழு செயல்பாடுகளுடைய பலன், ஒருத்தருடைய முழு தியாகம், முழு பலியினுடைய ரிசல்ட். ஒருவேளை நாம அந்த பலி செலுத்தினவரா இருந்து பார்த்தா தெரியும் அந்த ரிசல்ட்டோட மதிப்பு. ஆனா நம்ம அப்படி இல்ல, அது அப்படித்தான் அவர் பேசுற சகோதர சகோதரிகளை. அப்ப பாத்தீங்களா உயிர் தேர்தல் என்ன ஒரு விளக்கம் அங்க அப்போஸ்தலன் பவுல் அங்க கொடுக்கிறாங்க அப்படின்னு, கர்த்தருடைய அந்த பலியின் ஜீவிய வாழ்க்கையினுடைய எல்லா பலிகள் தியாகங்களுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட் தான் ரெசரக்ஷன், உயிர் தேர்தல். இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க எப்படிப்பா இல்லைன்னு சொன்னீங்க, அதான் அவர் அங்க பேச வர்றாரு. சோ இதை சொல்லிட்டு சகோதர சகோதரிகளை இப்ப 23வது வசனத்துல இருந்து உயிர் தேர்தலுடைய அடுத்த விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க என்று சொல்லி, இப்போ ஒரே மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முழு பலி முழு தியாகங்களுடைய பலன் தான் உயிர் தெழுதல் என்று காண்பித்ததுக்கு பிற்பாடு அந்த உயிர் தெழுதல்ல கூட ஆர்டர் இருக்கு. ஆர்டர் இங்க தமிழ்ல வந்து வரிசை வருது, ஆங்கிலத்துல வந்து ஆர்டர். ஆர்டர்னா ஒரே சேம் மீனிங் தான், பட் ஆங்கிலத்துல சொல்வது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ ஒரு ஒழுங்கு இருக்குது, அப்ப அந்த ஒழுங்கு என்ன வரிசை என்ன அது கூட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு உபதேசத்தை கூட அவர் சொல்றாரு. 23வது வசனம் படிக்கலாம்.
அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலன் அவனவன் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்போ இங்க இன்னொரு பாயிண்ட், அந்த ஆதாமுக்குள் மறிக்கிற எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதுக்கு சகோதரர் ரசல் வந்து ரீப்ரின்ஸ்ல இன்னொரு விளக்கம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னா, அப்போ ஒட்டுமொத்த மனுக்குளமும் மரணத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க ஆதாமில் பங்கெடுத்தாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஆதாமினுடைய செயல்பாடுகள்ல கிரியைகள்ல பங்கெடுத்ததுனால மரணத்துக்குள்ள போயிட்டாங்க, அதன் மூலமா வந்த ரிசல்ட்லயும் பங்கெடுத்தாங்க. அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய முழு வாழ்க்கையினுடைய ரிசல்ட் தான் அந்த ஒரு உயிர் தேர்தல் சொல்லும் போது, இப்ப ஒட்டுமொத்த மனுக்குளமும் அந்த உயிர் தேர்தல் அடையணும்னா அவங்க இப்ப மறுபடியும் யாருல பங்கெடுக்கணும், கர்த்தருடைய செயல்பாடுகள்ல பங்கெடுக்கணும். அப்படின்னா அவர் மேல முழு விசுவாசம் வச்சு அவர் வழி நடத்துதலுக்கு தங்களை என்ன பண்ணணும், ஒப்புவிக்கும் போதுதான் உயிர் தேர்தலை கூட பெற்றுக்கொள்ள முடியும், அதோட ரிசல்ட் கூட அவங்க சுதந்திரிக்க முடியும். எப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயம் வந்து அங்க பேசினாரு. அப்படி பேசினதுக்கு அப்புறம் தான் இங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, அப்படி எல்லா மனுக்குளமும் ஒரு நாள்ல கர்த்தருடைய செயல்பாடுகள்ல பங்கெடுத்து அதனுடைய ரிசல்ட் ஆகிய பலன் ஆகிய உயிர் தேர்தலை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அதுல கூட பல வகைகள் இருக்குது, அதாவது வரிசைகள் இருக்குது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி ஆர்டர் பத்தி அங்க பேசிருக்கிற. அப்ப உயிர் தேர்தல இந்த வரிசை என்பது என்ன அர்த்தம், ஒரு கட்டத்துல நாம் கூட என்ன ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, பொதுவா நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா அதாவது ரிவர்ஸ்ல நடக்கும். அப்ப தன் தன் வரிசைன்றப்போ தன் தன் சந்ததி வாரியாக உயிர் தெழுப்பு போடுவாங்கன்ற மாதிரி எல்லாம் எண்ணங்கள் நமக்கு போச்சு. ஆனா உண்மையிலே அதை பத்தி இங்க பேச, அந்த வரிசையை பத்தி இவர் பேசல. அப்போ அங்க என்ன வரிசை பத்தி பேசிருக்காருன்னா, பிரதர் ரசல் அதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது ரெண்டு வரிசைகள் இருக்கிறதா சொல்றாரு. உயிர் தெழுதலுடைய வரிசைகள்ல ரெண்டு வரிசை, ரெண்டு பாகம் இருக்குது. ஒன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் ஆர்டர், இன்னொன்னு வந்து ஏர்த்லி ஆர்டர். அதாவது பரலோக ஒழுங்கு, பரலோக வரிசை ஒண்ணு, பூலோக வரிசை இன்னொன்னு. இந்த ரெண்டு வரிசை இருக்கிறதா தான் அவர் சுட்டி காண்பிக்கிறார். அதுக்குள்ள போனோம்னா நமக்கு 4 உயிர் தெழுதல் இருக்கிறது, அது தெய்வீக திட்டம், அது நம்ம கவனிக்கிறோம். அப்ப இந்த ரெண்டு வரிசைகள்ல அவங்க அவங்க எந்தெந்த பங்குல அவங்க போய் அடையிறாங்களோ அந்த வரிசையில போய் அவங்க உயிர் தெழுதலை அடைவாங்க என்று சொல்லி சகோதரர் அங்க அப்போஸ்தலர் பவுல் அங்க விளக்கறத நம்ம பார்க்கிறோம். இப்ப மேற்கொண்டு உயிர் தெழுதல் பத்தி மேல சில முக்கியமான விஷயங்கள் அவர் பேசுறாரு. ஆனா பேசினா கூட அதை நம்ம பாக்குறதுக்கு நேரம் இல்லாததுனால இந்த 15வது அதிகாரத்துல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம், ஒரே ஒரு வசனத்தினுடைய விளக்கம் மாத்திரம் பார்த்து நம்ம மற்ற காரியங்களுக்குள்ள கடந்து செல்லலாம். அதாவது 35வது வசனத்துக்கு நம்ம வந்துடலாம். 15:35
மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானானால்.
பாத்தீங்களா, அப்ப இங்க ஒரு சந்தேகம் வருது அநேகருக்கு. அங்க கொரிந்து சபையில் எழுதுறாரு, சரி உயிர் தேர்தல் பத்தி இப்படி எல்லாம் சொல்றீங்க, இது இவருடைய ரிசல்ட் பலன், இதுல இப்படித்தான் பங்கடைவாங்க என்றெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் சரி. பட் உயிர் தேர்தல்னா எப்படி நடக்கும், இது வரைக்கும் கண்ணில பார்த்ததே இல்லையே. மரணத்துல மறிக்கிற மனிதர்களை தான் கண்கள்ல பார்க்க முடியுது. மறித்தவர்கள் உயிர் தெழுந்ததை யாராவது இது வரைக்கும் நம்ம கண்ணில் பார்த்திருக்கிறோமா? இல்ல. அப்ப அது எப்படித்தான் நடக்கும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சில முடிவுக்கு ஒருத்தர் வரும்போது அவரை பார்த்து கேட்கிறாரு, அப்படி எப்படி உங்களால சொல்ல முடியுது என்று கேட்டு 36ல திட்டுறாரு. படிங்க, புத்தியீனனே, அதாவது ஆங்கிலத்துல ஃபூல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், பட் அது நமக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய வார்த்தை இல்ல. அப்ப புத்தியினே என்று ஒரு வார்த்தை கடிந்து கொண்ட பிற்பாடு அவர் என்ன சொல்றாருனா, இந்த ஒரு உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும்ன்றத நீ ரொம்ப பெருசா யோசிக்கிற, புரிஞ்சுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமான உபதேசம் ஃபீல் பண்ற. ஆனா தேவன் வந்து இத தேவன் தான் இது செய்யறாரு. அவரே இந்த விஷயத்த ஒரு சாம்பிளா எங்க வச்சிட்டார்னா நேச்சர்ல வச்சிட்டாரு, இயற்கைக்குள்ள வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையை தான் உதாரணமா காமிக்கிறார். புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. அந்த நேச்சர்ல என்ன சொல்ல வர்றார் 37 படிங்க. அப்போ இந்த நேச்சர்ல நீங்க கவனிங்க, விதை விதைக்கும் போது உண்டாகிற மேனிய வந்து நீங்க கொடுக்கறது இல்ல. விதைக்கும் போது ஒரு மேனி இருக்குது, அது செடியா வரும்போது இன்னொரு மேனி இருக்குது. அந்த மேனி யாரு குடுக்கறதாமா? தேவன் குடுக்கறதாமா? இதுல இருந்தே உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும் நீ புரிஞ்சுக்கலாம்ப்பா. நீ நினைக்கிற மாதிரி மரித்தவர்களை இப்ப கொண்டு போய் நம்ம பிதைச்சா அந்த மூலகங்கள் மண்ணோட மண்ணா கலந்துருதுன்னு சொல்லிடுறோம் இல்லீங்களா. இப்ப மறுபடியும் அந்த மூலகங்கள்ல மண்ணு திருப்பி கொடுத்து அதே சரீரம் அப்படியே மண்ணில இருந்து எந்திரிச்சு வரும்னு நினைக்காத. அப்படி ஒரு காலமும் நடக்க போறதே இல்ல. உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும்னு கேட்டா, நீங்க விதைக்கும் போது ஒரு சரீரத்துல விதைக்கிறீங்க, புதைக்கும் போது அது என்ன ஆயிருது, மண்ணோட மூலகமாக கலந்துருது. ஆனா உயிரோட வரும்போது அதே சரீரத்தோட அது வராது, அது புது மேனியோட அந்த நபர் உயிரோட வருவார். அந்த மேனி யார் கொடுப்பார்னு கேட்டா இயற்கையில சொல்ற மாதிரியே தேவன் தமது சித்தத்தின்படி அதற்கு மேனியை கொடுக்கிறார். இப்படித்தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்ப ஆளே மாறிடுவாங்களா, முகம் ஜாட எல்லாம் மாறிடுமான்னு கேட்டா, இது இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரீரம் புது சரீரமா என்ன ஆகும், இருக்கும். ஆனா புதர் விளக்கும் போது பீயிங், பீயிங்னா அவருடைய சுபாவம், உள்ள இருக்கிற சுபாவம் எப்படித்தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அதனால்தான் சத்தியங்கள் அடிப்படை வகுப்புகள் எடுக்கும்போது கூட சொல்லுவோம், உயிர்த்தெழுந்து வரும்போது ஒருவேளை குருடு உள்ளவராக அவர் மரிச்சிருந்தாரு, கை கால் ஊனம் உள்ளவராக மரிச்சிருந்தாருனா உயிரோட வரும்போது எப்படி வருவார்னு சொல்றோம். அதெல்லாம் நீங்கி சரீரம் ஓரளவு பரிபூர்ண நிலைமையில வரும், சிந்தை தான் எப்படி இருக்கும், பரிபூர்ணம் குறைந்த சிந்தையில அந்த பழைய சிந்தையில இருக்கும்னு சொல்றோம் இல்லைங்களா. அதைத்தான் புதர் இங்க எப்படி விளக்குறார். சோ வரும்போது ஒரு புது மேனி தேவன் அவருக்கு கொடுப்பார். ஆனா அந்த சிந்தை பீயிங் அது வந்து அது அப்படியே தான் அது இருக்கும். அது அவர் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சத்தியத்தினாலே தான் அவர்கள் என்ன பண்ண முடியும், பரிசுத்தமாக்க முடியும் என்ற வசனத்தின் பிரமாணத்தின் ஏற்றபடி அவர் மேற்கொண்டு சத்தியங்கள் கற்றுக்கொண்டு அந்த 100 வருஷ வாழ்க்கையில தன்னை என்ன பண்ணிக்க வேண்டியிருக்குது, அந்த சிந்தையை பரிபூர்ணத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. இது குறித்து கூட நிறைய விஷயம் இருக்குது. கர்த்தருக்கே கூட குணலட்சணங்கள் அவர் படைக்கப்படும் போது பரிபூர்ணமாக இருந்தாலும் குணலட்சணங்கள்ல பரிபூர்ணம் வந்து தேவன் அவருக்கு அந்த அனுபவங்கள் மூலமா தான் கொடுத்ததாக புதரசல் ரீப்ரின்ஸ்ல தெளிவா எழுதுறாங்க. எந்த ஒரு சிருஷ்டிப்புமே தேவன் படிக்கும் போது சரீர ரீதியா பரிபூர்ணமா படிக்கிறாராமா, ஆனா சிந்தையை வந்து பரிபூர்ணமா கொண்டு வர்றதை அந்த சிருஷ்டிப்புகிட்டே தேவன் விட்டுறதாக பதிலாக விளக்கம் கொடுக்கிறார். இது கர்த்தருடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அதனால்தான் எபிரேயர்ல சொல்லும் போது அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பின்பு பூர்ணரானார் அப்படின்னா அவர் பூர்ணம் இல்லைன்னு தப்பா நினைச்சிட வேணாம், சரீர ரீதியா அவர் பூர்ணம் தான், அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா குணலட்சணம் பர்டிகுலரா அந்த கீழ்ப்படுதல் என்கிற குணலட்சணத்துல சில அனுபவங்களுக்குள்ள கடந்து போகும்போது அவர் பூர்ணத்துல ஒரு முழுமையை அடைந்தார் என்பது அங்க ஒரு அர்த்தமா பாக்குறோம். அதே போலதான் மனுக்குலத்துக்கு ராஜ்யத்துல உயிர்த்தெழுதலையும் நடக்கும். உயிர்த்தெழும் போது தேவன் புது மேனி அவருடைய சித்தத்தின்படி கொடுப்பாரு. ஆனா சிந்தை நாளுக்கு நாள் அவங்க சத்தியத்தின் மூலமா தான் தங்களை என்ன பண்ணிக்க முடியும், பரிசுத்தமாகவும் பரிபூர்ணமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் என்று நான் பார்க்கிறோம். இப்படித்தான் போ உயிர்த்தல் எவ்வளவு சிம்பிள் டாக்டரின் பாத்தீங்களா. ஆனா இது எப்படி நடக்கும் என்பதை நம்ம கண்ணில பாக்காததுனால நம்மளால இமேஜின் பண்ண முடியல, கற்பனை செய்ய முடியவில்லை. அதே நேரத்துல நம்ம ஒரு ஒரு கட்டத்துல அது இல்ல அப்படின்ற முடிவுக்கு கூட சில நேரங்கள்ல சிலர் வந்துடுறாங்க. அப்படி அந்த சபையில இருந்ததுனால தான் இவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார் சகோதர சகோதரிகளை. சோ இதோட இந்த 15 அதிகாரத்தினுடைய ஆராய்ச்சி இப்போதைக்கு நம்ம நிறுத்திக் கொள்ளலாம். ஏன்னா மேற்கொண்டு வசனங்கள் நம்ம ஆராய்ச்சி செய்யறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. இது குறித்து விளக்கங்கள் நமக்கு ரொம்ப அவசியம்னா ரீப்ரின்ஸ் நம்பர் 1258 1258 இந்த நம்பருக்குள்ள நீங்க போனீங்கன்னா இந்த ஒரு அதிகாரத்துல அப்போஸ்தலர் பவுல் என்ன விஷயம் பேசியிருக்கிறார் என்பதை சகோதரர்கள் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கிறார். அதை நம்ம ஓரளவு கற்றுக்கொள்ள முடியும். சோ சகோதர சகோதரிகளை இப்படித்தான் இருக்குது உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலோட பேசிக் டாக்டின் இதுதான். உயிர்த்தெழுதல் என்பது கர்த்தருடைய முழு பலி தியாகத்தினுடைய ரிசல்ட். இந்த உயிர்த்தெழுதல் இப்படித்தான் நடக்கும். இது ஒரு வேலை இல்லைன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. இப்படி சில பேசிக்கான ட்ரூத்ஸ் நம்ம கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம பாடத்தின் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கர்த்தருடைய விஷயத்துல உயிர்த்தெழுதல் எந்த அளவு முக்கிய பங்கு வகித்தது அல்லது கர்த்தருடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதலுக்கு எந்த அளவு தொடர்பு இருந்துச்சு என்பதை குறித்து இப்ப நம்ம பாடத்தினுடைய ஆராய்ச்சிக்குள்ள நம்ம வரலாம். ஏன்னா இவ்வளவு நேரம் பார்த்து ஜெனரல் பாயிண்ட்ஸ், ஆனா இப்ப பார்க்க போறது கர்த்தரோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சகோதர சகோதரிகளை. அப்ப அந்த பாயிண்ட்குள்ள நம்ம வரும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சில வசனங்கள் நம்ம படிக்கிறோம், அந்த வசனங்கள் அனைத்துமே உயிர்த்தெழுதலுக்கு நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பேசுது. யாருடைய உயிர்த்தெழுதலுக்குன்னா நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் இருக்குதா, அந்த அளவு நம்ம யோசித்திருப்போமான்னு தெரியல, ஆனா அந்த வசனங்கள் அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து அது பேசுது. இப்ப அந்த வசனங்கள் படிச்சுட்டு நம்ம ஆராய்ச்சிக்குள்ள நம்ம வரலாம். அதாவது முக்கியமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதல் நிருபம் 1 பேதுரு 1:4. பாத்தீங்களா, அவர் இந்த வசனத்தில் அது வந்து தேவன் என்ன பண்ணாரா, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகி சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அந்த வார்த்தையை தான் நம்ம நோட் பண்ணும். அப்போ கர்த்தர் இயேசு மரித்தோரில் இருந்து உயிர்ந்தெழுந்ததன் மூலமாகத்தான் நமக்கு எந்த ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்குதான், ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்குது என்பது யாரு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம், அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கக்கூடிய விளக்கம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் உயிர்த்தெழுந்ததுனால தான் நமக்கு ஜீவனுக்கான ஒரு நம்பிக்கையே உண்டாயிருக்கிறதாக அவர் சொல்றார். இதே போல நம்ம இந்த 15 அதிகாரத்துல ஒரு வசனம் படிச்சோம் இல்லைங்களா, 1 கொரிந்தியர் 15:21 மன்னிக்கணும், அந்த வசனம் இல்ல, அதாவது 14 சபைக்கும் சரி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சரி அவங்களுடைய விசுவாசமே வேஸ்ட் என்று அவர் சொல்றார். அப்ப இவ்வளவு தூரம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு நம்முடைய அப்போஸ்தலன் பவுலும் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுருவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, அந்த உயிர்த்தெழுதல் அப்படி என்ன இருக்குது என்பதை குறிச்சுதான் இப்ப நம்ம பாடத்துல கொஞ்சம் தியானம் செய்ய இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப பொதுவா நம்ம ஒரு கேள்வியில இருந்து நம்முடைய ஆராய்ச்சி இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு தெய்வீக திட்டத்துல எந்த அளவு முக்கியத்துவம் இருக்குது, இந்த கேள்வியில இருந்து நம்முடைய பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது தெய்வீக திட்டம் நம்ம கண் முன்னாடி இருக்குது, தெளிவா தெரியும். இதுல நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்குது என்பது நம்முடைய கேள்வி. சரி, அப்போ இந்த கேள்விக்கு நம்ம பதில் காண்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்விக்கு பதில் காண்பதற்கு முயற்சி செய்யலாம். என்னன்னா, தெய்வீக திட்டத்துல கர்த்தருடைய மரணத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், அந்த மரணம் இல்லைன்னா எதுவே இல்லை, தெய்வீக திட்டமே இல்லை. ஒரு 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 உதாரணத்துக்கு சொன்னோம்னா, தெய்வீக திட்டத்தின் அனைத்து கொக்கிகளுமே ஒரு புள்ளியத்தான் புடிச்சிட்டு தொங்கிட்டு நிக்குது, அந்த புள்ளியே அதுதான் சொல்ல முடியும், கர்த்தருடைய மரணம். ஏன்னா அதனால்தான் பிரமிடில் நீங்க பாத்தீங்கன்னா கூட சென்டர் பாயிண்ட் அந்த குரோட்டா குழி, அது கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை குறிக்கும்படி அது அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப தெய்வீக திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மையமே கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் தான். அவர் வந்து அந்த ஈடுபலி கொடுக்கல அப்படின்னா ஆதாமுக்கும் சரி அவருடைய சந்ததியாகிய மனுக்குலத்துக்கும் சரி எதிர்காலத்துல ஜீவன் கிடைக்கும், நமக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குது என்கிற நம்பிக்கையே உண்டாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கிறோம், கர்த்தருடைய மரணத்துக்கு தெய்வீக திட்டத்துல எந்த அளவு முக்கியத்துவம் இருக்குன்னா, அது இல்லைன்னா தெய்வீக திட்டமே இல்ல, மனுக்குலத்துக்கு எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கை ஜீவனுக்கான நம்பிக்கை இருக்கவே முடியாது. இப்படி சொல்லும் போது இப்ப நம்முடைய கேள்விக்கு வரலாம், கர்த்தருடைய இதே மாதிரி கர்த்தருடைய வாழ்க்கையில நடந்த அடுத்த முக்கிய சம்பவம் அவருடைய உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலுக்கு தெய்வீக திட்டத்துல எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கு, இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ரொம்ப அமைதியாயிட்டோம் சகோதர சகோதரிகளே. இந்த கேள்விக்கு நம்ம என்னதான் பதில் சொல்ல முடியும்னா, அதே பதில் தான். ஒருவேளை கர்த்தருடைய மரணம் எல்லாம் சரியா நடந்திருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் நடக்கலனாலும் தெய்வீக திட்டமே இல்லை என்று தான் நாம் சொல்ல முடியும் சகோதர சகோதரிகளே, அதுதான் உண்மை. சோ கர்த்தருடைய மரணம் தெய்வீக திட்டத்துல எந்த அளவு முக்கியம் வாய்ந்ததோ அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலும் தெய்வீக திட்டத்துல மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. சோ கர்த்தருடைய பலின்னு எடுத்துட்டா அதுல 50% அவருடைய மரணம் சொல்ல முடியும், 50% அவருடைய உயிர்த்தெழுதல் சொல்ல முடியும். இது ரெண்டும் நடந்ததுனாலதான் தெய்வீக திட்டம் நிறைவேறும் என்கிற வாக்குறுதியே நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது, நமக்கு ஜீவனுக்கான நம்பிக்கை அங்க உண்டாயிருக்குது. அதனால்தான் அப்போஸ்தலர் பேதுரு கூட பேசினாரு, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தேவன் கிருபை செஞ்சிருக்கிறாரு. அப்ப நம்ம கேள்வி வருது, எப்படி பிரதர் கர்த்தருடைய மரணத்தினாலதான் தெய்வீக திட்டம் நிறைவேறதுன்னா ஒரு பதில் இருக்கு, அவர் தான் ஈடுபலி செலுத்தினாரு, அந்த பலி இல்லைன்னா நமக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நடக்கலன்னா தெய்வீக திட்டம் நடக்கலன்னு எப்படி நிறைவேறாது என்று நாம எப்படி சொல்ல முடியும்? அதுக்கான காரணங்கள் என்ன? சோ அதை நம்ம கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப அந்த ஆராய்ச்சிக்குள்ள போலாம் சகோதர சகோதரிகளே. முதலாவது, கர்த்தருடைய விஷயத்துல நம்ம மாதிரி இல்ல உயிர்த்தெழுதல், அவருக்கு உயிர்த்தெழுதல் நடக்கணும், நடக்கலன்னா நடப்பதற்கு மூணு காரணங்கள் இருக்குது சரிங்களா. அது ஒருவேளை உயிர்த்தெழுதல் அவருக்கு நடக்கலன்னா அந்த மூணு காரணங்களும் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஆயிரும். அந்த மூணு காரணங்கள் பார்க்கும்போது எப்படி உயிர்த்தெழுதல் தெய்வீக திட்டத்துல மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்பதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த மூணு காரணங்கள்ல முதல் காரணம் என்னன்னா, கர்த்தர் தன்னுடைய 3.5 வருஷ வாழ்க்கையிலையும் குறைவில்லாம பலி செலுத்தினார், மற்றும் சிலுவேளை அவர் ஜீவன் விடும்போது அவர்கிட்ட எந்தவித குறைபாடும் இல்ல, அவருடைய பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரமே அவருடைய உயிர்த்தெழுதல் தான். நான் சொல்றது சரியா? ஆமா. ஒருவேளை இப்ப அவர் உயிர் தெழலன்னு வச்சுக்கலாம், என்ன என்ன சம்பவிக்கும்? பொதுவா கர்த்தர் இப்ப உயிர் தெழலைன்னா தேவன் தான் அவரை எழுப்பினார்னு வசனம் படிக்கிறோம். அப்ப தேவன் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணல, எழுப்பல. அப்ப தேவன் தன்னுடைய குமாரனையே உயிரோட எழுப்பலன்னா என்ன காரணமா இருக்கலாம்? அப்ப தன் குமாரன் செலுத்தின பலியில ஏதோ என்ன இருக்கணும், குறைவு குறைபாடு அங்க இருக்கணும். இருந்ததுனால தானே அவரே உயிர் தெழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அங்க போயிருக்கணும் இல்லீங்களா சகோதர சகோதரிகளே. அப்போ கர்த்தருக்கே தன்னுடைய பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கான உறுதிப்பாடாக எது அமைஞ்சிச்சுன்னா அவருடைய உயிர்த்தெழுதல். ஒருவேளை உயிர்த்தெழுதல் மாத்திரம் நடக்கல, அவருடைய பலி குறைவுபட்டதுன்னு அர்த்தம். சோ அவருக்கும் இப்ப ஜீவன் கிடைக்காது, நமக்கும் ஜீவனுக்கான நம்பிக்கை உண்டாயிருக்காது. இது முதல் காரணம், கர்த்தருதல் கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டிய அவசியத்துக்கான முதல் காரணம். அவருக்கே ஒரு பாடம் இது, என்னன்னா நம்முடைய பலி சரியாக செலுத்தப்பட்டு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கான ஒரு பாடமாக அது அமைந்தது சகோதர சகோதரிகளே. சோ ரெண்டாவது பாயிண்ட், கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்பதற்கான ரெண்டாவது அவசியம், ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா, சகோதர சகோதரிகளே, சபை நாம் பிரசங்கிக்கிறோம் இல்லைங்களா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தினுடைய அஸ்திபாரமே எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் அவருடைய மரணம்னு சொல்லிட்டாலும் இன்னொரு பக்கம் அவருடைய உயிர்த்தெழுதல் தான். ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ராஜ்ய காலம் வரும், அந்த ராஜ்யத்துல எல்லாரும் உயிரோட வருவாங்கன்னு சொல்றோம். அப்ப ஜனங்கள் நம்ம கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எத்தனை பேர் அப்படி எந்திரிச்சிருக்கிறாங்க, யாராவது சாம்பிள் காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நம்ம யார்தான் சாம்பிள் காமிக்கிறது? கர்த்தர் இயேசுவைத்தான் சாம்பிள் காமிக்கிறது. ஒருவேளை அவர் உயிர்த்தெழல, நம்ம ஆரம்பத்துல சொன்னோமே கல்லறையிலேயே தான் என்ன இருக்கிறாருன்னா, நம்ம எப்படி இன்னொருத்தர்கிட்ட போய் உயிர்த்தெழுதல் வரும் நம்பிக்கையோட பிரசங்கிக்க முடியும்? ஒருவேளை அவங்க கேள்வி கேட்டா யார உதாரணம் காமிக்க முடியும்? முதலாவது நமக்கே நம்பிக்கை வருமா? நாம கூட ஒருவேளை தேவன் மேல வச்சிருக்க ஒரு பயபக்தியில நம்பிடுவோம்னு வச்சுக்கலாம், அவரே வரலனால நம்ம வந்துருவோம் அப்படின்னு. ஆனா மத்தவங்க கிட்ட போய் இந்த சுவிசேஷத்தை எப்படி நம்ம அறிவிக்க முடியும்? சபை அறிவிக்கக்கூடிய ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கான மிக அஸ்திபாரமான ஒரு காரியமே நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் தான். இது ஒருவேளை நடக்கலனா நமக்கே முதல் நம்பிக்கை வந்திருக்குமான்னு தெரியாது. ஒருவேளை நாம் கூட ஒரு விதமான நம்பிக்கையை வச்சுட்டு மத்தவங்க கிட்ட அறிவிச்சோம்னாலும் இது தைரியமா நம்மளால அறிவிக்க முடியாது சகோதர சகோதரி. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் ஒருத்தர் கிட்ட போய் பேச முடியாது. அந்த ப்ரூஃப் ஆகவே எது அமைஞ்சிச்சுன்னா கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் என்று நான் பார்ப்போம். சோ இதுதான் கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் அறிவிக்காது நடக்க வேண்டிய ரெண்டாவது அவசியம், ரெண்டாவது காரணம் என்று நான் பார்ப்போம். ஒருவேளை இது நடக்கலன்னா இன்னைக்கு நாம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கூட வாய்ப்பில்லை, அதை நாம் கவனிப்போம். சோ கர்த்தர் உயிர்த்தெழுதல் அவருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய மூணாவது காரணத்துக்கு நாம் வரலாம். சோ அந்த மூணாவது காரணம் நமக்கு பரவலாக தெரிஞ்ச காரணம் தான், அதாவது அது நிழல்ல இருக்குது. பழைய ஏற்பாட்டுல அந்த காரணம் நமக்கு அங்க கண்டுபிடிக்க முடியுது. அந்த நிழல் என்னன்னா ஆசரிப்பு கூடாரம். சோ ஆசரிப்பு கூடாரத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாவ நிவாரண நாள், அந்த நாள்ல ஆரோன் வந்து பலி செலுத்துவார். பலி செலுத்தி வெளியே வரும் போது அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் என்ன ஆகப்படும், மன்னிக்கப்படும் இல்லைங்களா. அப்ப அந்த நிழல் நல்லா கவனிங்க, ஆரோன் காலைய வந்து வெளியேதான் பலி செலுத்துறாரு. ஆனா பலி செலுத்திட்டா இப்ப உடனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருதா? அவர் என்ன பண்ண வேண்டியிருக்குது, அந்த ரத்தத்தை வந்து தேவனுடைய அந்த கிருபாசனத்துக்கு முன்னாடி போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன பண்ண வேண்டியிருக்குது, தெளிக்க வேண்டியிருக்குது. தெளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் யாருக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்குது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்புக்கான ஒரு நிச்சயம் கிடைக்குது. இந்த நிழல் கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும். இங்க ஆரோன் கர்த்தர் இயேசுவுக்கு அடையாளம், அவர் காலையை பலியா செலுத்தினது தன்னுடைய 3.5 வருட பலியின் ஜீவம், தன்னைத்தானே பலியாக அவர் என்ன பண்ணார், அர்ப்பணிச்சார் அல்லது ஒப்பு கொடுத்தார். கடைசியில கல்வாரி செல்வியில தன்னுடைய ஜீவனை கூட அவர் என்ன பண்ணார், கொடுத்தார். இப்ப நிழல்ல கவனிக்கிற மாதிரி அங்க எப்படி வெறும் ஆரோன் பலி செலுத்தினா மாத்திரம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாதோ, அதே போல நிஜத்துல கர்த்தர் இயேசு சிலுவையில மரித்தா மாத்திரம் உலக ஜனங்களுக்கு என்ன வந்துராது, என்ன வந்துராது, பாவ மன்னிப்பு வந்துடாது. தவறா பேசுறோம் நினைச்சிடாதீங்க, தெய்வீக திட்டத்தை பேசுறோம், கவனிக்கணும். அப்போ அதனுடைய நிச்சயம் உண்டாயிராது. அப்ப இன்னும் என்ன பிரதர் நடக்கணும்னு கேட்டா, அங்க எப்படி ஆரோன் போயிட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த ரத்தம் தெளிச்சாரோ கிருபாசனத்துக்கு முன்னாடி, மகா பரிசுத்த ஸ்தலம் நமக்கு தெரியும் பரலோகத்துக்கு அடையாளம், கிருபாசனம் தெரியும் தேவனுடைய நீதிக்கு அடையாளமாக இருக்குது. அப்ப கர்த்தர் கூட மரித்ததற்கு பிற்பாடு தான் செலுத்தின பலியை தேவனுடைய நீதிக்கு முன்பாக பரலோகத்துல போய் என்ன பண்ண வேண்டி இருக்குது, சமர்ப்பிக்க வேண்டி இருக்குது. எப்ப அவர் சமர்ப்பித்து முடிகிறாரோ அப்பதான் யாருக்கான ஒரு பாவ மன்னிப்புக்கான ஒரு நிச்சயம் கிடைக்கும்னா, உலக ஜனங்களுடைய பாவ மன்னிப்பிற்கான ஒரு நிச்சயம் அங்க கிடைக்கும் சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, இப்ப கர்த்தர் பலியெல்லாம் செலுத்தி கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து முடிச்சிட்டாரு. அப்ப இப்படியே அவரை கொண்டு போய் கல்லறையில வச்சுட்டாங்க. இப்ப கல்லறையில வைத்து இப்ப அப்படியே அவர் இருந்திருந்தாருனா அவர் பலியெல்லாம் செலுத்தியும், அப்போ அந்த விஷயங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன் சகோதர சகோதரிகளை. தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு பாதி நிறைவேறின மாதிரி இருக்கும், ஆனா இன்னொரு பாதி அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும். அப்ப அவர் மீது என்ன பண்ண வேண்டியிருச்சுன்னா, இன்னொரு வேலை தன்னுடைய பலியை பிதாவினுடைய சமூகத்துக்கு முன்பாக போய் சமர்ப்பிக்க வேண்டியிருந்துச்சு. சமர்ப்பிக்கணும்னா அப்ப கண்டிப்பா அவர் மரணத்துல இருக்கிறாரு, என்ன பண்ணித்தான் ஆகணும், உயர்த்து எழுந்துதான் ஆகணும் சகோதர சகோதரிகளை. இதுதான் கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய வாழ்க்கையில நடக்க வேண்டியதற்கான மூணாவது காரணம் அல்லது மூணாவது அவசியமாக நம்ம பார்க்கிறோம். இதை எங்க நம்ம நிரூபிக்க முடியும்னா, அவர் அந்த 40 நாள் கழிச்சு பரலோகத்துல போய் சமர்ப்பித்ததன் விளைவாகத்தான் 50வது நாள் சீஷர்கள் மேல என்ன வந்துச்சு, பெந்தகோஸ்தே நாள் அந்த பரிசுத்த ஆவியானது அருளப்பட்டது. அந்த பரிசுத்தாவி வந்தது எதற்கு அடையாளம்னா, ஆதாமின் சந்ததியில இருக்கிற ஒருத்தருக்கு தேவன் இப்ப தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார்னா, இனிமே இவரை என்னுடைய புத்திரரா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கான அங்கீகாரம் அது. அப்ப அந்த அங்கீகாரம் கர்த்தர் இயேசு மரிச்ச உடனே ஒருத்தருக்கு தேவன் கொடுக்கல, கவனிக்கணும். அந்த 40 நாள் கழிச்சு அவர் பரலோகம் சென்று சமர்ப்பித்ததுக்கு பிற்பாடுதான் இவர் இந்த அங்கீகாரத்தை மனுக்குளத்துல அந்த 12 சீஷர்களுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் அவர் கொடுக்கிறார் சகோதர சகோதரிகளே. இதுவே தெளிவான ஆதாரம். அப்ப கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நடப்பதன் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த மனுக்குளத்திற்கும் அந்த பாவ மன்னிப்புக்கான நிச்சயம், தேவனோடு ஒப்புரவாவதற்கான ஒரு உறுதிப்பாடு அவங்களுக்கு உண்டாகுது சகோதர சகோதரிகளே. இந்த 3 காரணங்களுக்காகவும் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் கண்டிப்பா அவருக்கு நடக்க வேண்டி இருந்தது. வேற சில காரணங்கள் கூட இருக்கலாம் தனிப்பட்ட வகையில, அதை நீங்க தியானம் செய்யுங்க. ஆனா இந்த 3 காரியங்கள் மிக முக்கியம். ஒன்னு, அவருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கு அவருக்கே ஒரு ஆதாரமாக நிரூபணமாக அவருடைய உயிர்த்தெழுதல் அமைந்தது. 2, சபையினுடைய விசுவாசத்திற்கும் சபை அறிவிக்கிற ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கும் அஸ்திபாரமாக கூட கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் அங்கு இருக்குது. அதே போல ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த ஒரு ஒப்புரவாகுதலை அடையணும் அப்படின்னா, அவர் தன்னுடைய பலியை பிதாவின் சமூகத்துல செலுத்துவதற்காக அவர் கண்டிப்பா உயிர்த்தெழுதல் அடைய வேண்டி இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த 3 முக்கியமான காரணங்களுக்காக கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் உயிர்த்தெழுதலை சந்திச்சார் சகோதர சகோதரிகளே. இதுதான் அந்த காரணங்கள் கர்த்தருடைய விஷயத்துல, அது நம்ம வந்து கவனிக்கிறோம். இப்போ தன்னுடைய உயிர்த்தெழுதல் குறிச்சு அவர் தன்னுடைய நாட்கள்ல பேசின ஒரு வசனம், அது தன் அவருடைய உயிர்த்தெழுதல் பத்தி பேசின மாதிரி இருக்கும், ஆனா அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்று நம்ம பார்க்கலாம். அதாவது யோவான் 2:19, யோவான் 2:19
இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார்.
இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்ப யூதர்கள் மத்தியில அந்த காலகட்டத்துல நம்முடைய ஆண்டவர் இந்த வார்த்தைகள் பேசும்போது யூதர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சரி தேவாலயத்தை பத்தி தான் சொல்றாரு அப்படின்ட்டு, நாங்க இந்த தேவாலயம் கட்ட 46 வருஷம் ஆச்சு, நீங்க எப்படியா 3 நாள் இடிச்சு கட்டிருவீங்க, நீங்க பெரிய மேஜிக் மேன் மாதிரி தெரியுது என்று அவங்க கேட்டாங்க. ஆனா யோவான் இந்த ஒரு சத்தியம் அவர் என்ன பேசினார் என்பதை ஓரளவு கிரகித்துக் கொண்டவராக பின்பாக எழுதும் போது பரிசுத்தாவில் அவர் எழுதுறாரு 21.
அவரோ தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார்.
அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயம் குறித்து அவர் பேசினார். அப்போ இங்க கர்த்தர் இயேசு எதை பத்தி பேசினதா யோவான் சொல்றாருன்னா, தன்னுடைய சரீரமாகிய ஆலயம் பத்தி பேசினதா சொல்றாரு. உடனே கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை எதுக்கு ஒரு ஆதாரமா காமிக்கிறாங்கன்னா, பாருங்க நம்முடைய ஆண்டவர் தான் மரித்து 3வது நாள்ல எழுந்து விடுவேன் என்பதை எப்பவே சொல்லியிருக்கிறார், ரொம்ப வெகு காலத்துக்கு முன்னாடியே அவர் உயிரோட இருக்கும் போதே சொல்லியிருக்கிறார் என்று ஆதாரமா காமிக்கிறார். இப்ப நம்ம கேக்குற கேள்வி என்னன்னா, கர்த்தர் தன்னுடைய தனிப்பட்ட உயிர்த்தெழுதலை பத்தி தான் இங்க பேசியிருக்கிறாரா? ஒருவேளை நாம் கூட அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோமா? அவரு உண்மையிலே மறிச்சு மூணாவது நாள் உயிர்த்தெழுந்தாரு, அதை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கிறாரா? ஒருவேளை நாம் அப்படி நினைச்சிட்டு இருந்தா அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம். அவர் அதை பத்தி இங்க பேசல. எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, யோவான் அங்க என்ன சொல்றாரு, தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை பத்தி பேசினார் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய அந்த சொந்த சரீரம் என்னைக்கு ஆலயமா இருந்திருக்குது? என்னைக்காவது ஆலயமா இருந்திருக்குதா? அவருடைய சொந்த மாம்ச சரீரம் நான் கேக்குறேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒருவேளை இது தன்னுடைய உயிர்த்தெழுதல், தன்னுடைய சொந்த சரீரத்துடைய உயிர்த்தெழுதல் பத்தி தான் பேசினார்னா, ஈடுபலி டாக்டரினே இந்த இடத்துல அடியாகும். அப்ப அந்த கோணத்துல பாக்கும்போது என்ன அர்த்தம் தோணுது? அவர் மறித்த மூணாவது நாள் எதுல தான் உயிர்த்தெழுந்தார்? சரீரத்துலதான் உயிர்த்தெழுந்தாருன்னா அப்ப அந்த அர்த்தம் ஆகுது. அப்ப அந்த அர்த்தம் எடுத்துக்கொண்டா, அப்ப கொடுத்த ஈடுபலி அவர் என்ன பண்ணிட்டாரு? திரும்ப வாங்கிட்டாருன்னு அர்த்தம். இது சரியா? அப்ப இங்க என்ன நம்ம கவனிக்க, ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் எண்ணிக்கொள்கிறாங்க. இது கர்த்தர் தன்னுடைய மறித்த மூணாவது நாள் உயிர்த்தெழுகிற தன்னுடைய சொந்த உயிர்த்தெழுதல் பத்தி அவர் பேசல, வேற விஷயத்தை பத்தி அவர் பேசினார். அதான் நம்ம கவனிக்கிறோம். அப்ப என்ன எதை பத்தி பதில் பேசினார் அப்படின்னா, அங்க யோவான் தெளிவா கொடுக்கிறாரு, தன்னுடைய சரீரமாகி ஆலயம் பத்தி அவர் என்ன பண்ணாராம், பேசுறாராம். கர்த்தர் இயேசுக்கு ஆலயம் என்கிற டைட்டிலும், கர்த்தர் இயேசுவினுடைய சரீரம் என்கிற டைட்டிலும் சுவிசேஷ இயக்கத்துல ஒரே ஒரு வகுப்பாருக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்படுது. யார் அவங்க? இல்லைங்களா? அவங்களுக்கு தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்கிற வார்த்தையும் சூட் ஆகுது, கர்த்தர் இயேசுவினுடைய சரீரம் என்கிற வார்த்தையும் சூட் ஆகுது. அப்ப இங்க இவர் யார் பத்தி பேசுறாருன்னா, தன்னுடைய ஆலயமும் சரீரமும் ஆகிய சபையை குறித்து அவர் பேசுறாரு. மாறாக தன்னுடைய சொந்த உயிர்த்தெழுதல் பத்தி அவர் இந்த இடத்துல என்ன பண்ணவே இல்லை, பேசவே இல்லை என்பதை நம்ம நோட் பண்ணுவோம். அப்ப இது எப்படி இந்த வார்த்தை சபையோட உயிர்த்தெழுதலோட பொருந்தும்? இது ஆலயத்தை எடுத்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ள எழுப்புவேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சகோதரர்கள் உங்களுக்கு எடுத்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதாவது இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கன்னு அவர் பேசும்போது வருஷம் 4146, சரிங்களா? ஆதாமுடைய சிருஷ்டிப்புல இருந்து 4146 அப்படின்னா 4000 to 5000, கத்திரேசுக்கு ஒரு நாள் எவ்வளவு வருஷங்க? 1000 வருஷம். சோ 4000 to 5000 ஆகி அந்த 1000 வருஷத்துக்குள்ள பேசிட்டு இருக்கிறார். இப்ப இடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்க, மூணாவது நாளைக்குள்ள நான் என்ன பண்ணிருவேன், எழுப்பிடுவேன். இப்ப பேசும்போது 4000 to 5000 ஒரு நாள் போச்சு, அதுக்கப்புறம் 5000 to 6000 ரெண்டாவது நாள் போச்சு, 6000 to 7000 அந்த 1000 வருஷத்தை தான் பைபிள் என்னன்னு சொல்லுதுன்னா, 7வது 1000 வருடம் அல்லது 1000 வருட அரசாட்சி என்று சொல்லுது. அந்த மூணாவது நாள், அதாவது 7வது 1000 வருடம் ஆகிய 1000 வருட அரசாட்சியில தேவன் அதை என்ன பண்ணிருவாராம், கர்த்தர் என்ன பண்ணிருவாராம், எழுப்பிடுவார். அப்படின்னா சபையினுடைய உயிர்த்தெழுதல் 7வது 1000 வருடத்துல இவருடைய கணக்கின்படி மூணாவது நாள்ல நாளைக்குள்ள அது என்ன ஆகும், நடந்துடும். அதாவது 1000 வருட அரசாட்சியில என்னுடைய சபையினுடைய உயிர்த்தெழுதல் என்ன ஆகும், நடக்கும் என்பதைத்தான் அவர் தீர்க்க தரிசனமா அங்க பேசினார். அது கூட எப்ப நடக்கும் என்பது கூட இங்க இந்த இடத்துல நில்லல இருக்கு. பாருங்க, நிஜமாவே கர்த்தருடைய சரீரம் மூணாவது நாள் எழுந்துச்சு இல்லைங்களா, சொந்த சரீரம், சாரி அவருடைய உயிர்த்தெழுதல் மூணாவது நாள் நடந்துச்சு. நடக்கும்போது அது அந்த நாளினுடைய எந்த பகுதியில நடந்தது, மதிய வேலையா, இரவு வேலையா, காலை வேலையா? அதிகாலை இல்லைங்களா? சோ கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் எப்படி ஒரு நாளினுடைய அதிகாலையில நடந்ததோ, அதே போல கர்த்தர் இங்க பேசுற மாதிரி 7வது 1000 வருடத்தினுடைய அதிகாலை துவக்கத்திலேயே சரீரத்தோட உயிர்த்தெழுதல் என்ன ஆயிரும், ஸ்டார்ட் ஆயிரும். சபையினுடைய உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிரும் என்பதுதான் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம். சொன்ன மாதிரி நடந்துச்சுங்களா? தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல பாக்குறோம், 1874 கிபியில 7வது 1000 ஆரம்பிக்குது, சரியா 4 வருடம் கழிச்சு 1878 துவக்கம் அதிகாலை அந்த பகுதியில யாருடைய உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகுது, சபையினுடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்குது. எவ்வளவு பெரிய அருமையான தீர்க்க தரிசனத்தை இங்க பேசியிருக்காரு பாரு. இதே விஷயத்த தாவீது, சங்கீதக்காரர் தாவீது கூட ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 45:6, மணிகளும் சங்கீதம் 46:5 படிங்க. இந்த வசனம் வந்து அது அதுன்னு வருது, ஆனா தவறான மொழிபெயர்ப்பு. ஆங்கிலத்துல போய் பார்த்தா ஷி ஹெர் என்ற வார்த்தை வருது. அதாவது தேவன் அவள் நடுவில் இருக்கிறார், தேவன் அவளுக்கு சகாயம் பண்ணுவார், அதிகாலையில சகாயம் பண்ணுவார். இந்த அவள் என்கிற வார்த்தை வருது. சோ இங்க அவள் என்பது யாரை குறிக்கும், புத்தியுள்ள கன்னிகை ஆகிய உண்மை சபையை குறிக்கும். அப்ப உண்மை சபையை பத்தி பேசும்போது தேவன் அவளுக்கு எப்ப சகாயம் பண்ணுவார், அதிகாலை. இது எதை பத்தி பேசிருக்காருன்னா, அந்த 7வது 1000 வருடத்தினுடைய அதிகாலை, 1878 சபையினுடைய உயர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகும் என்பதை சங்கீதக்காரன் தாவீது மூலமா கூட தேவன் இங்க தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிறத நம்மளால கவனிக்க முடியும். சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் கர்த்தர் பேசின தன்னுடைய உயிர்த்தெழுதல் பத்தி பேசின மாதிரி தோன்றுகிற அந்த வசனம், அந்த வசனத்தினுடைய உண்மையான பொருளாக நாம் பார்க்கிறோம். மேற்கொண்டு இந்த பாடத்தினுடைய முடிவு பகுதிக்கு நாம் வரலாம். கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் சம்பந்தமான வேற சில காரியங்களை பார்த்து மாத்திரம் நம்ம முடிக்கலாம். அப்போ அவர் உயிர்த்தெழும் போது சரீரத்துல உயிர்த்தெழல, ஏன்னா பேதுரு தெளிவா சொல்லியிருக்கிறாரு அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் வசனம் இருக்கும்போது அந்த சரீரம் எங்கே சென்றது என்று நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். கேள்வி எழுப்பும் போது நம்முடைய அநேகருடைய பதில் கண்டிப்பா எதுவா இருக்கும், தேவன் அதை என்ன பண்ணிருக்கிறார், அது எங்க போச்சுன்னு தெரியாது, தேவன் அதை மறைச்சிருக்கிறார். சோ ரொம்ப எளிமையான பதில் சொல்றோம். ஆனா சகோதரர் ரசனி இதை விளக்கும் போது அப்படித்தான் நடந்திருக்கணும், அப்படி நடந்திருக்குதுன்னு ஏன் சொல்றோம்னா சும்மா இல்ல, அதுக்கு இதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல ஒரு சில நிழல்கள் இருக்கிறதுனால நம்ம அந்த முடிவுக்கு வரோம். அந்த நிழல்கள் காமிக்கிறார், மொத்தம் ரெண்டு நிழல் அவர் கோட் பண்றாரு. அதுல முதல் நிழல் என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல கர்த்தரை பிரதிபலிக்கும்படி அநேக பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு பாத்திரம் வந்து மோசே. சோ மோசே கூட என்ன சொன்னார்னா, நான் போயிருவேன், எனக்கு பின்னாடி என்னை போன்ற ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னு அவர் யாரை பத்தி பேசுறாரு, கர்த்தர் பத்தி பேசுறாரு. அப்போ மோசையினுடைய வாழ்க்கையில நடந்த அநேக காரியங்கள் யாருடைய வாழ்க்கைக்கு ஒரு நிழலாக இருக்குது, நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு ஒரு நிழலாக இருக்கிறதாக பார்க்கிறோம். அந்த வகையில தேவன் மோசையினுடைய சரீரம் கூட என்னத்தான் பண்ணார், மறைக்க பட்டார் என்று பார்க்கிறோம். அது குறித்து நீங்க வசனம் என்ன படிங்க, உபாகமம் 36:5 வாழ்க்கையில இந்த நடந்த இந்த சம்பவம் ஒரு காரணம் நம்ம பேசிக்கா சொல்றோம், ஒருவேளை அந்த சரீரத்தை வச்சிருந்தா இஸ்ரேல் ஜனங்கள் ஏதாவது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு. ஆனா ரொம்ப நியாயமா யோசிச்சா, தேவன் பழைய ஏற்பாட்டுல பயன்படுத்துற ஒரு பாத்திரத்துல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கை ஏதாவது ஒரு ஆவிக்குரிய காரணத்தோட தான் இருக்கும் என்று நம்ம நியாயமா யோசிக்கிறோம். அந்த வகையில மோசே இந்த மோசையினுடைய வாழ்க்கையில இந்த விஷயம் தேவன் செஞ்சதற்கு என்ன ஒரு காரணமா இருக்கலாம்னா, பின்னாடி இவர் அடையாளப்படுத்துற கர்த்தருடைய சரீரமும் விவரமாக மறைக்கப்படும் என்பதற்கு அடையாளமாக தேவன் இந்த விஷயத்தை என்ன பண்ணிருக்கலாம், செஞ்சிருக்கலாம் என்பது சகோதரர் கொடுக்கக்கூடிய ஒரு நியாயமான கருத்து. ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இந்த பதில் நமக்கு இருக்குது. இது ஒரு நிழல். இரண்டாவது நிழல் காண்பிக்கிறாரு, அது கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட மன்னா. சோ மன்னாவினுடைய விஷயம் கவனிச்சீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அது அந்த நாளுக்கு உட்பட்டு தான் சேகரிக்கணும், அடுத்த நாளுக்கு சேகரித்தா அந்த மன்னா என்ன ஆயிரும், கெட்டு போயிரும் இல்லைங்களா, ஓய்வு நாளை தவிர அந்த நாளைக்கு மாத்திர தவிர. அப்போ ஆனா இந்த ஒரு திட்டம் மன்னா பத்தி இருக்கும் போது ஒரே ஒரு மன்னா மாத்திரம் வைக்கப்பட்ட இடத்துல கெட்டு போகாம இருந்துச்சு, அது எங்கன்னு சொல்ல முடியுமா? ஆமா, அந்த ஆசிரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ள வைக்கப்பட்ட மண்ணா, அந்த மண்ணா என்ன ஆகவே இல்லை. பாருங்க, மத்த மண்ணாலாம் கவனிக்கிறோம், அதுக்கு ஒரு ரூல், அதுக்கு ஒரு சட்டம், அது அடுத்த நாள் சேகரிச்சா என்ன ஆயிரும், கெட்டு போயிரும். ஆனா இந்த மண்ணா மாத்திரம் எவ்வளவு நாள் வச்சாலும் என்ன ஆகல, கெட்டு போகல. ரெண்டாவது அந்த மண்ணா மறைவான மண்ணான்னு பேர். அப்படின்னா மண்ணா இப்படித்தான் இருந்துச்சு, மறைக்கப்பட்டுதான் இருந்துச்சு, வெளியெல்லாம் பார்க்க முடியாது. இது கூட எதுக்கு அருமை அடையாளம் சொல்றாருன்னா, கர்த்தர் இயேசு கூட யோவான் 6 படிச்சு பார்க்கும் போது அந்த யூதர்கள் கிட்ட பேசிட்டு வரும்போது தன்னுடைய சரீரம் அதை எதற்குதான் ஒப்பிட்டு பேசுறாரு, மன்னாவுக்கு. உங்கள் பிதாக்கள் வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசிச்சாங்க, இன்னொரு வானத்திலிருந்து உண்மையான அப்போ வந்திருக்குது, அதை சாப்பிட்டீங்கன்னா பசியே எடுக்காதுன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு, இது மன்னாவிட பெரிய அப்பமா இருக்க மாட்டிருக்கு, எங்க ஆண்டவரேன்னு கேட்டப்போ அவங்க ஷாக் ஆகிற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு, நானே வானத்திலிருந்து இறங்கினேன் ஜீவன். அந்த உரையாடலாம் படிச்சு பாத்தீங்கன்னா, அப்போ அங்க தன்னை எதற்கு ஒப்பிட்டு அவர் பேசுறாரு, மண்ணாவை கூப்பிட்டு அவர் பேசுறாரு தன்னுடைய சரீரத்தை. அப்ப சகோதர சகோதரிகளே, எப்படி மற்ற மண்ணாக்கள் கெட்டு போகுதோ அதே போல உலகத்தாருடைய மற்ற சரீரங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு நாள் அழிஞ்சா கண்டிப்பா என்ன ஆயிரும், மரணத்துக்குள்ள போகும்போது கெட்டு போயிரும். ஆனா இந்த உடன்படிக்கையில பேலையில வைக்கப்பட்ட மண்ணா மாத்திரம் கெட்டு போகல, இது தேவன் எதற்கு அடையாளமா வச்சாருனா, ஆனா என் குமாரனுடைய சரீரம் மாத்திரம் இந்த பூமியில இருந்து அவர் மரிக்கும் போது அதை நான் எடுத்து பாதுகாப்பேன், அது என்ன ஆகாது, கெட்டு போகாது என்பதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டுல தேவன் அந்த மறைவான மண்ணா வச்சார். பாருங்க, பேரே மறைவான மண்ணா தான், அது மறைக்கப்பட்டது போல கர்த்தருடைய சரீரமும் மறைக்கப்படும் என்பதற்கான ஒரு அடையாளமாக அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டு உதாரணங்கள் கொடுக்கிறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம், சரி பிரதர், இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி கர்த்தருடைய சரீரத்தை தேவன் மறைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கலாம், காரணம் என்ன என்ற கேள்வி நமக்கு வருது இந்த பாயிண்ட் எல்லாம் பார்க்கும் போது. அந்த கேள்விக்கு சகோதரர்கள் பதில் கொடுக்கும் போது நமக்கு தெரிஞ்ச பதில்கள் தான், சகரியா 12 அதிகாரத்தில் வருகிற தீர்க்க தரிசனம் படிக்க வேணாம், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் காண்பிச்சு, ஒருவேளை ராஜ்யத்துல இஸ்ரேல் ஜனங்களும் மற்ற ஜனங்களும் பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய சரீரத்தை தேவன் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அது ஆங்கிலத்தில் எப்படி வார்த்தை வருதுன்னா எக்ஸிபிட் அப்படின்னு வருது, இந்த எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வார்த்தை வருது. அப்படின்னா ஒரு காட்சி பொருளாக தேவன் அந்த சரீரத்தை என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம் என்பது ரசல் கொடுத்த கருத்து. ஆனா சில சகோதரர்கள் என்ன விளக்கங்கள் கூட கொடுக்கறாங்கன்னா, இல்ல அங்க காண்பார்கள் என்பது மனக்கண்கள்ல புரிந்து கொள்றது பத்தி பேசுது என்று சொல்றாங்க. எது எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம ரட்சிப்புக்கு அடுத்த விஷயங்கள அதிக கவனம் செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்படி நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான், அப்படி நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஆனா சகோதரர் ரசல் கொடுக்கற விளக்கங்களை உங்க மத்தியில நாம் தாழ்மையோடு வைக்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்த உடனே அவர் எங்க போகல, பரலோகம் செல்லல. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அவர் இந்த பூமியில தான் இருந்தார். மொத்தம் எவ்வளவு நாட்கள் என்பது நமக்கு தெரியும், 40 நாட்கள். 40 நாட்கள்ல சீஷர்களுக்கு அவர் பல்வேறு முறை தரிசனம் காண்பித்தாரு. அந்த தரிசனங்கள் குறித்து சில விவரங்கள் நம்ம பார்க்கலாம். மொத்தம் அவர் எவ்வளவு தரிசனங்கள்னா 11 தரிசனங்கள் காண்பித்ததாக வேதாகமம் நமக்கு ரெக்கார்ட்ஸ் கொடுக்குது. ஆனா அதே விஷயத்தை பத்தி ரசல் இன்னொரு இடத்துல பேசும்போது 8 தரிசனமா கூட சொல்றாரு, சரிங்களா. சோ அது அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம இங்க என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, இந்த 11 தரிசனங்கள் பரலோகம் செல்வதற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அது மாத்திரம் நம்ம இங்க பார்க்கலாம். பார்க்கும்போது சீஷர்கள் மத்தியில ரெண்டு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கர்த்தர் இந்த தரிசனங்கள் பயன்படுத்தினார். ஒரு விஷயம் என்னன்னா, நான் நீங்க நினைக்கிற மாதிரி என்னைக்குமே மரணத்துல இல்ல, மரணத்துல இருந்து இப்ப உயிரோட வந்துட்டேன், எனக்கு இப்ப ஜீவன் இருக்குது, அது கவனிக்க சொல்றாரு. ரெண்டாவது, அப்படி உயிர் தெழுந்த நானு நீங்க நினைக்கிற மாதிரி பழைய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவ உயிர் தெழல, இப்ப அதை காட்டிலும் பயங்கர வல்லமையுள்ள மகிமையுள்ள ஒரு சரீரத்துல என்ன பண்ணிருக்கிறேன், உயிர் தெழுந்திருக்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்த அவங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த 11 தரிசனம் காண்பித்தார். அது அந்த தரிசனங்கள் விளக்கமா பார்த்தா தான் புரியும், அதுக்கு இப்ப நமக்கு நேரம் இல்ல. ஒரு சில சுருக்கங்கள் உதாரணங்கள் வேணா சொல்லலாம். எப்படின்னா, ஒரு இடத்துல தோட்டக்காரரா, ஒரு இடத்துல திடீர்னு வழி போக்குறா, இப்படிலாம் காண்பிக்கும் போது காண்பிச்சு கடைசி நேரத்துலதான் தான் ஜீசஸ் சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. மறையும் போது சீஷர்களுடைய சிந்தையில என்ன யோசி ஓடி இருக்குன்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம். என்ன சிந்திச்சிருப்பாங்கன்னா, வந்தவர் கர்த்தர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா 3.5 வருஷம் நம்ம கூட இருந்தப்போ அவர் மாத்தி போட்டுக்கிறதுக்கு 2 டிரெஸ் தான் இருந்துச்சு, ஆனா இப்ப எப்படி வராரு, திடீர்னு தோட்டக்காரரா வராரு, திடீர்னு வழி போக்குறா வராரு, இந்த வஸ்திரங்கள்லாம் இவருக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு, ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, மரியாளுடைய விஷயத்துல கவனிச்சீங்கன்னா, அவங்க பக்கத்திலே தான் நிக்கிறாரு, ஆனா மரியாள அவங்களை என்னன்னு தான் நினைக்கிறாங்க, தோட்டக்காரன் தான் நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த 3.5 வருஷம் மரியாள் கர்த்தரை பார்த்த அதே முகச்சாடை, அதே ஒரு சரீர அமைப்பு இப்ப அவருக்கு, மரியாள் கிட்ட அவங்க என்ன பண்ணல, காண்பிக்கல. மரியாள் அவங்களை ஜீசஸ் எப்படித்தான் கண்டுபிடிச்சாங்கன்னா, அவர் மரியாள கூப்பிடற வழக்கமான ஸ்டைல், மரியாளே அந்த ஒரு வழக்கமான ஸ்டைல கூப்பிடும் போது தான் அப்பதான் அவங்க ரபூனி என்று அவங்க பதில் சொல்றாங்க. அப்போ என்னன்னா சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு முறை கருத்து இயேசு சீஷர்கள் கிட்ட தரிசனம் காண்பிக்கும் போதும் தன்னுடைய உருவம் தன்னுடைய உடை அமைப்புகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர் மாற்றி காண்பிக்கிறார். இதெல்லாம் ஏன் இப்படி காண்பிச்சாருன்னா, மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க யோசிப்பாங்க, எப்படி திடீர்னு இப்படி மாற முடிஞ்சு, அவர் நம்ம பழைய பார்த்த 3.5 வருஷத்துல பார்த்த அதே முகச்சாயல் இல்லையே அவர்கிட்ட, வித்தியாசமா தோன்றாரு, வித்தியாசமா வஸ்திரம் ஊத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, 3.5 வருஷத்துல எவ்வளவு அந்யோன்யமா பழகினாரு, இப்ப வந்தா 10 நிமிஷம் நிக்கிறாரு, பேச வேண்டிய வார்த்தை மாத்திரம் பேசுறாரு, உடனே என்ன பண்ணிடுறாரு, மறைஞ்சிடறாரு. இதெல்லாம் என்ன காரணம்னு யோசிக்கும் போது தானாவே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, ஓ நம்முடைய ரட்சகர் இப்ப பழைய ஆண்டவர் கிடையாது, ஏதோ ஒரு புது விஷயத்துக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, அது மகிமையான சரீரம் வல்லமையில சரீரம்னு அவங்க புரிஞ்சுக்க முடியலனாலும் ஏதோ ஒரு புது மாற்றத்துக்குள்ள அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, போயிருக்கிறாரு என்பதை மாத்திரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அது போதும். அதுக்காக தான் இந்த 11 தரிசனங்கள் பிளஸ் நான் உயிரோட எழுந்திருக்கிறேன், இப்ப எனக்கு ஜீவன் இருக்குது என்று அவங்களுக்கு காண்பித்து அவங்களுக்குள்ள இடிந்து போன விசுவாசத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவதற்காகவும் தான் கர்த்தருடைய இந்த 11 தரிசனங்கள் பயன்படுத்தப்பட்டது சகோதர சகோதரிகளே. அதனுடைய 11 தரிசனம் எங்கெங்க காண்பிச்சார் என்பதற்கு நீங்க செகண்ட் வால்யூம் காலம் சமீபமா இருக்கிறது புத்தகத்துல 2 வருகை டாபிக் அத்தியாயம் 5 சாப்டர் 5 அதை நீங்க படிச்சீங்கன்னா அதுல ரொம்ப விளக்கமா இந்த 11 தரிசனங்கள் எப்படி நடந்தது என்பதை முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார். அதை நீங்க பார்த்து நீங்க புரிந்து கொள்ளலாம் சகோதர சகோதரிகளே. சோ இப்படியாக கர்த்தருடைய உயிர் தெழுதல் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, உயிர் தெழுதல்ல இவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த உயிர்த்தெழுதல் மூலமா தான் உயிர்த்தெழுதல் என்கிற உபதேசமே நிறுவப்பட்டது. அந்த உபதேசத்தினுடைய சில பேசிக்கான விஷயங்கள் இதுதான் இன்னைக்கு நம்ம பாடமா நாம் பார்ப்போம். சோ கடைசியா நம்ம படிச்ச ஆதார வசனத்துக்கு வந்து நம்ம பாடத்தை முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி பேசும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இல்லீங்களா. கர்த்தர் மரித்தவர்களில் என்ன ஆயிட்டாராமா, முதற் பலன் ஆயிட்டார். ஆனா என்ன ஆச்சரியம்னா, நாம் சபை வாய்ப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாய்ப்புல போறவங்களுக்கும் பைபிள் என்ன பேர் தான் கொடுக்குதுன்னா, யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18.
அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிட்டார்.
பாத்தீங்களா, நமக்கு கூட முதற் பலன்கள் என்கிற பேர் தான் கொடுக்கப்படுது. அவர் சித்தம் கொண்டு நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. அப்போ உண்மையிலே எது விஷயம், சபை முதற் பலன்களா கர்த்தர் முதற் பலனா என்று நம்ம யோசித்தா ரொம்ப சிம்பிள். தேவனுடைய ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புகள் எடுத்துட்டீங்கன்னா அந்த மனுக்குலம், இந்த மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புல முதற் பலன் அடைய போறவங்க, முதலாவது உயிர்த்தெழுதலை பங்கடைய போறவங்க யார் மாத்திரம்தான், சபை மாத்திரம்தான். அந்த வகையில மனுக்குலத்துல சபை முதற் பலன். இப்ப கர்த்தர் எப்படி முதற் பலன் ஆகிறாருன்னா, என்னதான் சபை முதலாவது உயிர்த்தெழுதல் பங்கடைஞ்சாலும் இவங்கதான் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல். இவங்களுக்கு முன்னாடியே அந்த உயிர்த்தெழுதல, அந்த மகிமையான உயிர்த்தெழுதல ஒருத்தர் சுதந்திரிச்சிட்டார். அவரு யார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப சபைக்கு பார்க்கும் போது யார் தான் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன்ல வந்தார், முதலாவது உயிர்த்தெழுதல பங்கு பெற்றார்னா கர்த்தர் இயேசு. அப்ப சபைக்கு முதற் பலன் யாருன்னு சொன்னா கர்த்தர் இயேசு சொல்ல முடியும். ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் முதற் பலன்கள் சபை. சபையினுடைய முதற் பலன்னா இவங்களுடைய தலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவருக்கும் முதற் பலன் என்கிற வார்த்தையும் நமக்கும் முதற் பலன்கள் என்கிற வார்த்தையும் வேதாகமத்துல கொடுக்கப்படுது. ஆனா ரொம்ப ஆச்சரியம், இன்னைக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து இவ்வளவு நேரம் பார்க்கிறோம், தியானிக்கிறோம். ஒரு நாள் இதே மகிமை இல்லாத அப்போஸ்தலர் போல் சொன்னாங்களே, உயிர் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவோம். யோவான் கூட ஆறுதலா சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. 1 யோவான் 3:2 படிக்க வேணாம். அதாவது இதுவரைக்கும் எப்படி இருக்கிறோன்றது தெரியுது, ஆனா இவனவா இனிமேல் எப்படி இருப்போன்றது நமக்கு தெரியல. ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம் இருக்கு, அவர் உயிர்த்தெழும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நம்ம தரிசிக்கிறதுனால அப்ப கண்டிப்பா நாம எப்படித்தான் இருப்போம், அவர் மாதிரி தான் இருப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் பேசும்போது படிக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு காலத்துல இதே உயிர்த்தெழுந்த கர்த்தரை குறித்து வேதத்துல பாத்துட்டு இருக்கிறோம், ஆனா நேரடியா பார்க்கக்கூடிய வாய்ப்புக்கு நாம எல்லாம் வந்திருக்கோம். இது எவ்வளவு உன்னதமான சாகியம் என்பதை மனசளவுல யோசிச்சோம்னா பயந்து போய் உட்காந்துருவோம். ஏன்னா பயம்தான் ஒரு கர்த்தருடைய வார்த்தை படிக்கும் போது, எவ்வளவு பெரிய விஷயத்துக்கா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஆனா ரொம்ப சந்தோஷம் சகோதர சகோதரிகளே, இவைகளை தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, விரைவில் அவருடைய நம்ம நினைவு கூறுதல நம்ம உறுதிமொழி எடுத்துக்கொண்ட படி அந்த பாடுகளின் சாயல நம்மை இணைத்துக் கொண்டு வருகிற நாட்கள்ல விரைவில் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவதற்கு நம்மளால எல்லா முயற்சிகளும் நாம் எடுக்கலாம். கடவுளுடைய பூரண கிருபை நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்யும் என்று கூட நாம் விசுவாசிக்கலாம். சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலும் அநேக நாட்களுக்கு பின்பாக இந்த உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு சில பேசிக்கான விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு தேவன் நல்ல வாய்ப்பு கொடுத்தார். மீண்டுமாக இந்த வாய்ப்புக்காக நான் நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு கூட என்னுடைய நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தேவன் தாமே அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அதன்படி நடக்கவும் நம் யாவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.